నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం
ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరమ్.
వసుదేవ సుతం దేవం కంస చాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే. ఆరామం గుణసంజయస్య సదనం ముఖ్యం సదాశ్రేయసః కారుణ్యస్య తథాకరో నిరవధేరాదీర్ఘి సిద్ధౌషధం గోరాగౌగదవాగ్ని సంజయగణగ సంసారమేఘానిలగ సాక్షాత్ మూలధనం సథాం విజయతే శ్రీ పద్మనాభ ప్రభుః. కడుమడరాయవెల్లాం కేశవాయన్న నాళుం కొడివినై செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லா. விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் தேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல்வந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூறோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருஹ்ணாது மாமகம் பிரசாதயதி யசுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்ரவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நமக்கு மனுஷ வாழ்க்கை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். சரியா வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் வாழ்க்கையில வரம் வேணும் வாழ்க்கையில வரப்பிரசாதம் வேணும் அப்படின்னு கேட்பான். சரியா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே வரப்பிரசாதம் தான். 84 லட்சம் விதமான சரீரங்கள்ல சுழண்டிருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு மனுஷ சரீரம் கிடைக்கிறது அப்படின்றது பகவானுடைய பரம காருண்யத்தின் எல்லை. அது கருணை எல்லை கடந்த ஒரு கருணை நிர்ஹேதுக கிருபை வெரிதே அருள் அப்படின்னு சொல்லுவார். பிச்சைக்காரன் ஒருத்தர் வந்து அம்மா அப்பா ஐயா பிச்சை போடுங்கோ அப்படின்னா ஒரு 50 காசு போட்டோம்னா அது பிச்சை பிச்சை போனா போறது 1 ரூபா போடலாம். ரொம்ப தாராள மனசுடையவா 5 ரூபா போடலாம். ஒரு 500 ரூபா போட்டா அவா கொஞ்சம் ஜாஸ்தி பண்றா அப்படின்னு எடுக்கும். அது ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ பைத்தியம் அப்படின்னு எடுக்கும். ஒரு 50000 ரூபா கொடுத்துட்டான்னா அவன் முட்டாள் அவனுக்கு மரக்கண்டு போயிடுச்சு அதான் சொல்லிடுவோம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் பிச்சைக்காரா நமக்கு மனுஷ ஜென்மான்றது தகுதியே இல்லாத ஒன்று. பாவம், ஆசை, காமம், குரோதம், பயம், அசூயை இத்தனைக்குள்ள சுழண்டு இருக்கு இந்த ஜீவாத்மா. ஒரு ஜென்மா ரெண்டு ஜென்மாவா இல்லை, பல கோடி கோடி ஜென்மாவா. ரெண்டு பெருமாள் பத்மநாபர் 1,00,000 கோடி தனம் வச்சிருக்கா சொன்ன, அதோட ஜாஸ்தி நம்முடைய பிராரப்தம் அவ்வளவு பெருசா இருக்கு. அத்தனை கோடி கோடி ஜென்மாவா சுற்றின் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு திடீர்னு ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அப்படின்னா அதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு அனுகிரகம். ஜடபரபரம் மனுஷனா இருந்தார், மான் மேல ஆசை வச்சா மானா பிறந்தா, ஆனா தெய்வாதீனமா பூர்வ ஜென்ம சிந்தனை அவருக்கு இருந்தது, அதனால திரும்பி 3வது ஜென்மால டக்குன்னு மனுஷனா வந்துட்டார். மனுஷனா வந்தும் அந்த பூர்வ ஜென்ம சுகிருத்தம் அது ஞாபகம் இருந்தது, அதனால ஜாகிரதையா இருந்தான். நமக்கு இந்த ஜென்மாவே ஞாபகம் இல்லை. திருவனந்தபுரத்தில் இருந்துட்டே இருந்தாலும் பத்மநாப ஞாபகம் வரமாட்டேங்கிறது, பாகவதம் வாசிக்கிறோம் கிருஷ்ணன் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. இப்ப பாகவதம் வாசிக்கிறோம் பாராயணம் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு எத்தனாவது ஸ்கந்தம், இன்னைக்கு எத்தனாவது அத்தியாயம், இன்னைக்கு ருக்மிணி கல்யாணமா, இன்னைக்கு குச்சேல உபாக்யானமா, கோபிகா கீதமா, ஜடபரதர் விஷயமா, இப்படி எல்லாம் தான் சிந்தனை. கதையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறா, எத்தனை பேர் வர்றா, எல்லாருக்கும் வாசிக்க கொடுக்குறாள், இதெல்லாம் தான் ஞாபகம் வரது. பாகவத சாரமான கிருஷ்ணன் ஞாபகம் வரமாட்டேங்கிறது. நான் சப்தாகம் போறேன், சப்தாகத்தில் பாராயணம் பண்றா, காத்தால 7 மணிக்கு ஆரம்பிக்கிறா, 9 மணிக்கு முடிக்கிறா, காத்தால டிஃபன் வந்து எல்லாம் சொல்றோம். கிருஷ்ணன் சாரம் அது ஞாபகம் வரவே மாட்டேங்கிறது, அது ஞாபகம் வரமாட்டேங்கிற. அஷ்டபதி பாடுறோம், திரையோடங்கள்ல பாடுறோம், இந்த அஷ்டபதி இந்த ராகத்துல பாடணும், இப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா ராதிகாராணின்ற அந்த சாரம், அந்த கிருஷ்ண பிரேமை, இந்த கிருஷ்ண விரகம்ன்ற ஒரு சாரம் ஹதயத்துல இறங்க மாட்டேங்கிறது. அஷ்டபதி இந்த அஷ்டபதி இப்படிதான் பாடணும், இல்லைன்னு சண்டைக்கு வந்துருவா. பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், கொஞ்சம் ராக மாதிரி அப்படி பாடப்படாது, நிறுத்துங்க உங்களுக்கு பாடத்தை நிறுத்துவேன். அந்த சாரமான அந்த பிரேமை போயிடுறது, இந்த கிருஷ்ண விரகம். அஷ்டபதி பாடுறதுக்குன்னா நமக்கு எல்லாத்துலயும் ஒரு துக்கம் இருக்கு, ஒரு விரகம் இருக்குது, கடைக்கிலேயும் ஏக்கம் இருக்கு. கிருஷ்ணன் நினைச்சு ராதிகா மாதிரி ஒரு ஏக்கம் வரமாட்டேங்கிறது, அதுக்காக தான் அஷ்டபதி பாடுறதே. நம்முடைய ராகம் தாளம் பல்லவி சங்கீதத்துக்காக கிடையாது, கிருஷ்ண விரகம்ன்ற ஒரு விஷயம். இந்த உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கிறவர்களுக்கு ஊசி போட்டு இல்ல ட்ரிப்ஸ் டிடக்குன்னு ஒரு பலத்தை கொடுக்கறா இல்லையா, அந்த மாதிரி கலியுகத்துல சம்சார தாபத்தை சுழண்டு இருக்கிற ஜீவனுக்கு டக்குன்னு ஒரு தெம்ப கொடுக்கற மாதிரி இந்த கிருஷ்ண விரகம்ன்ற ஒரு ஊசியை போட்டு இந்த சம்சார தாபத்திலிருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு விஷயம்தான் அஷ்டபதி. சம்சார தாபம் நீங்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு எமர்ஜென்சி ட்ரிப்ஸ் தான் அஷ்டபதி. ஆனா இந்த சாரத்தை கிரகிக்க மாட்டேங்கிறது. இந்த பகவத் ஸ்மரணை அப்படின்றது ரொம்ப முக்கியம், அது நமக்கு கிடைப்பதற்காகத்தான் மனுஷ ஜென்மம். பகவானுடைய பரம காருண்யத்தினாலே மட்டும்தான் நம்ம மனுஷால பிறந்திருக்கும். என்ன ஞாபகம், அப்பா அம்மா பண்ண தபசோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அப்பா அம்மா தபசு பண்ணி நம்மள போய் வெத்துப்பாளா, தபசு பண்ணி பெத்துக்கள்ல என்ன இருக்கும், நம்ம ஒண்ணும் கிடையாது. இன்ற பொழுது பெரிதோக்கமும் கிடையாது, தன்மகனை சான்றோன்னு கேட்கறது இல்லை, தன்மகளை பெரியவன்னு கொண்டாடவும் முடியலை. அவளுடைய பிராரப்தம் நம்ம குழந்தையா பிறந்துட்டோம், நம்முடைய பிராரப்தம் அவளுக்கு குழந்தையா பிறந்தோம்னா மனுஷனா பிறக்கிறோம் அப்படின்னா பகவத் கிருபை. அந்த மனுஷ ஜென்மா கலியுகத்துல கிடைக்கிறது துர்லபம், சனாதனமான தர்மத்துல கிடைக்கிறது துர்லபம், அதுலயும் திவ்ய தேசத்துல வாழறது பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம்னா கிடைக்கிறது இல்லை, பகு துர்லபம், பகு துர்லபம். அவ்வளோ பெரிய பூமி, எத்தனையோ விஸ்தாரமான தேசங்கள், எத்தனையோ சௌக்கியமான தேசங்கள் இப்படிலாம் இருக்கு. ஆனா எல்லா ஊர்லயும் பிறந்து விட்டாலும் பாரத பூமி போல வருமா? பாரத பூமியிலையும் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, பாரத பூமி நிறைய இருக்கு, நகரங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு, இடைச்சேரிகள் இருக்கு, பட்டணங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, இவ்வளோ இருக்கு. ஆனாலும் அது திவ்ய தேசம் போல வருமா? பாரத பூமியிலேயே எத்தனையோ மாநிலங்கள்லாம் இருக்கு, ஸ்டேட்ஸ் இருக்கு, கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, எல்லாத்துக்கும் கேபிட்டல் சிட்டி உண்டு. ஆனா திவ்ய தேசமே கேபிட்டல் சிட்டியா இருக்க ஒரே ஊர் கேரளா மட்டும்தான். தலைநகரமே திவ்ய தேசம், அது இப்ப ப்ரூவ் ஆயிடுது. 1,00,000 கோடி பெருமாள், இவ்வளவு சுத்து இருக்கிற ஒரே ஸ்டேட் உலகத்தவர் எதுவுமே கிடையாது, யூஎஸ்ஏலும் கிடையாது, யூகேலையும் கிடையாது. அவ்வளவு வசதி, ஒரு திவ்ய தேச வாழ்க்கை. பணத்தினாலே அடைஞ்சிட முடியாது திவ்ய தேசத்தை, ஒரு அறிவை கொண்டு ஒரு திவ்ய தேசத்தை அடைஞ்சிட முடியாது. இல்லாட்டி நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சவா இருக்கா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி திவ்ய தேசம் கிடைச்சுடாது. எதிர்ச்சையா தெய்வாதீனமா திவ்ய தேசம் கிடைச்சாத்தான் உண்டு. பகவானே பார்த்து நீங்க போற ஆண்டாள் மாதிரி நம்ம தீர்மானம் பண்ணி வரல. ஆண்டாள் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறக்கணும், பெரியாழ்வார் பெண்ணா பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அவள் தீர்மானிச்சுண்டு வந்தான். நம்மெல்லாம் அப்படி கிடையாது. அதை தாண்டி ஒரு திவ்ய தேசத்துல ஒரு ஜனனம், ஒருவேளை ஜனனம் இல்லைன்னா கூட திவ்ய தேசத்துல ஒரு வாழ்க்கை, பெரிய பாக்கியம். ஜனனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனையோ பேருக்கு ஜனனம் எங்கேயோ, பழப்பு எங்கேயோ, வாழ்க்கை எங்கேயோ. சில பேருக்கு ஜனனம், பழப்பு, வாழ்க்கை, மரணம் எல்லாம் ஒரே இடத்துல அமையும். மற்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா. இது எது ரொம்ப முக்கியம்னா திவ்ய தேச வாழ்க்கை. இங்க ஜனனம் மரணம் எல்லாம் ரெண்டாம் பட்சம், அது எப்படியும் நடக்கும். நமக்கு நினைவு தெரிஞ்சு நம்ம புத்தி தெளிவா இருக்கிற சமயத்துல, சரீரம் பலமா இருக்கிற சமயத்துல, கூப்பிடுற தூரத்துல பகவான் இருக்கான், அவனோட கோவில் இருக்கு, ஆழ்வார்கள்லாம் கொண்டாடி இருக்கானா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்க்கைன்றது நிஜமாவே பரம அனுகிரகம். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை யாராவது நழுவ விடுவாளா? நழுவ விடுறது நியாயமா? அது அநியாயம் தானே. எத்தனையோ விஷயங்கள் அநியாயம் அப்படின்னு, பெரிய அநியாயம் இது அப்படின்னா திவ்ய தேச வாழ்க்கை கிடைச்சுட்டும் அதை விட்டுட்டு போறது பெரிய அநியாயம். இதுக்கு மேலே பெரிய அநியாயம் வருதுமே வேண்டாம். கொலை பண்றது, அடுத்தவளை ஏமாத்துறதுதான் ரெண்டாவது அநியாயம். தன் ஆத்மாவை ஏமாத்திக்கிறாள். பெரியவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்றா, ஆத்மாவை தன்னுடையதுன்னு எவன் நினைக்கிறான் அவன் என்ன பாவத்தை தான் செய்ய மாட்டான் அப்படின்னு. பரமாத்மாவுடைய சொத்துன்னு நினைக்கிறவன் பாவம் பண்ண மாட்டான். இந்த ஆத்மா என்னக்கு, நான் என்னுடையவன், என் என் வாழ்க்கை, இது என் சுகம், இது என் தேவை, எனக்கு இது பிடிக்காதுன்னு அந்த மமக்கார அகம்பா எப்ப வருதுன்னா, ஆத்மா பரமாத்மாவுடையதுன்னு மறந்து போனவாளுக்குதான் அது வரும். கோபிகள்லாம் தாவக்காக அப்படின்னு எப்ப சொல்றாங்கன்னா, பரமாத்மா ஸ்மரணை வரும்போது. பரமாத்மா ஸ்மரணையை விட்டுட ஒரு சமயத்துல ஆகா நாங்க பெரியவா நினைச்சுட்டோம், பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். அதுதான் கஷ்டம். அப்பதான் தப்பு பண்றோம் வாழ்க்கையில. எங்கெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்ம நமக்குரியவர்கள்னு ஒரு சிந்தனை வரும்போதுதான் தப்பு வர்றது. கை குழந்தையா இருக்கும்போது நம்ம தப்பே பண்றது என்ன ஞாபகம்? கை குழந்தையா இருக்கும்பொழுது நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம், அம்மா எங்க விடுறாலும் அங்கேயே இருக்கும், நமக்கு சுதந்திரம் இல்லை, நம்ம இப்படிலாம் பண்ணணும்னு வாசப்படாத வரைக்கும் கை குழந்தையா இருக்கும், சௌக்கியமா இருக்கும். நமக்கு கை 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 முளைச்சு கொடுத்து, கால் முளைச்சு கொடுத்தோம்னா கண்டதையும் போய் பண்றோம். அங்கதான் ஆரம்பிக்க சுதந்திரம் வந்துடுறதும். எனக்கு தவறு தெரியும், அங்க போவேன், அதை எடுப்பேன், இதை எடுப்பேன், அங்க நடக்க தெரியும், அதை எடுப்பேன், இதை எடுக்கும் போது குழந்தைகள் இதான போய் எங்கேயாவது போய் கதை விடுக்கல போய் கை கை குழந்தை போய் கை விடுறது இல்லை. கை கால் முளைச்ச குழந்தைதான் வந்து கதை விடுக்கல கை விடுறது. அந்த மாதிரி நமக்கு இப்படி கை கால் முளைக்கிற மண்டைக்குள்ள அப்படி முளைக்க 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 எல்லா வம்பு தும்புகள்லையும் மாற்றம். அது அந்த அந்த இதெல்லாம் குறைச்சிட்டு சேட்டையெல்லாம் குறைச்சிட்டே வரும்பொழுது டேமேன்னு இருக்கும். தூக்கத்தை போய் யாரும் கதை விடுக்கல கை விடுறது இல்லை, தூக்கத்தில் யாரும் நெருப்பு போய் தொடரதில்லை, ஆனால் நிம்மதியா இருக்கும். அதனால பெரிய அநியாயம் இந்த ஆத்மாவை பரமாத்மாவுடைய சொத்து அப்படின்னு மறக்கிறது. பெரிய மறதி இதுதான். மூக்கு கண்ணாடி மறக்கிறது, மொபைல் மறக்கிறது, ரிமோட் மறக்கிறது எல்லாம் மறதியில சேர்த்து கிடையாது. அது நம்ம மறந்தாலும் யாராவது தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நம்ம பரமாத்மாவுடைய சொத்து நம்ம மறந்துட்டு யார் சொல்லுவா? ஒரே ஒருத்தர் குரு மட்டும்தான் சொல்லுவார். வேற யாராலையும் நீ பரமாத்மாவுடைய சொத்து அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவளே மறந்து கிடக்கிறாள். எல்லாரும் சேர்ந்து மறந்தாச்சுன்னா யார் யாருக்கு சொல்றது? எல்லாம் மறதிகள் கூட்டமா இருந்தது, யார் யாருக்கு சொல்றது? ஞாபகம் வச்சுருக்கிறது சத்குரு. அதனால எப்பொழுதுமே பரமாத்மாவுடைய சொத்து நான் நித்தியம். அதுக்கு பத்மநாபரை பார்க்க போறோம். பத்மநாபா நான் உன் சொத்து அப்படின்னு நம்ம அப்பா போய் நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போனோம். பத்மநாபனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இல்ல, பத்மநாபனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம யாருன்னு நல்லா தெரியும். நம்முடைய சரீரத்திலேருந்து, ஆத்மாலேருந்து, பாப புண்ணிய கர்மாலேருந்து, நம்முடைய ஜாதகத்திலேருந்து, ராசி பலன்லேருந்து, நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து, டைம்லேருந்து எல்லாம் நம்ம பார்த்து அட்ரஸ் வரைக்கும் பார்த்தா நல்லா தெரியும். நம்ம பார்த்துல எத்தனை எறும்பு கொள்றோம், எத்தனை ஈ அடிக்கிறோம், எத்தனை கொசு பிடிக்கிறோம், இன்னைக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வஸ்துக்களை மிதிச்சோம், இன்னைக்கு என்னென்ன வஸ்துக்களை சாப்பிட்டோம், என்னென்ன வஸ்துக்கள் இடத்துல மனசை கொடுத்தோம், இத்தனையும் பத்மநாபனுக்கு கத்துப்படி. அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம கோவில் போகல, நமக்கு நான் பத்மநாபனுடைய சொத்து அப்படின்னு நம்ம ஞாபகம் படுத்திக்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு போறோம். அதனால திவ்ய தேச வாழ்க்கை அப்படின்றது இதுக்கு மேல பெரியதான ஒரு பிரயோஜனம் மனுஷ வாழ்க்கையில கிடையாது. திவ்ய தேச வாழ்க்கை இப்ப குருவாயூர் பக்கத்துல, குருவாயூர் பக்கத்துல இருக்கானா, அதை விட பெரிய வாழ்க்கை கிடைச்சிருமா சொல்லுங்க. அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருந்தாலும் பக்கத்துல போய் ஓடி போய் குருவாயூரப்பனை பார்க்கற சுகம் உண்டா? சத்தியமா கிடையாது. திருவனந்தபுரத்துல இருக்க நினைச்சா போய் பத்மநாபனை பார்க்க முடியாது. அவன் நினைச்சா, நம்ம நினைச்சா என்ன நினைச்சுக்கோங்க, நினைச்சா போய் பார்த்து விட, அவன் நினைச்சா போய் பார்க்க. அதனால நீங்க போகாதனால அவன் நினைக்கலன்னு அர்த்தம் இல்லை, அது ஒண்ணு சொல்லிடணும். இன்னைக்கு பத்மநாபன் நினைக்கல, நான் கோவிலுக்கு போகலன்னு நாளைக்கு என்னக்கே காரணம் சொல்லுவேன். அவன் நினைச்சா போகலன்னா அவன் நினைச்சுட்டு இருக்கான், அத நம்ம உபயோகப்படுத்திக்கணும். பசிக்கிறது அம்மா ஆகாரம் பண்ணிருக்கா, சாப்பிடணும். அம்மா ஆகாரம் பண்ணிருக்கா, பசிக்கிறது சாப்பிட தோணலே அப்படின்னு அது சரியில்லை. அம்மா ஆகாரம் போடுறா, சாப்பிட பிடிக்கல, அது நியாயம் இல்லை. பசிக்கணும், அம்மா ஆகாரம் பண்ணிருக்கா, அது சாப்பிடணும். அதனால பரமபாக்யம், பரமபாக்யம் மனுஷ வாழ்க்கையுடைய எல்லை பிரயோஜனம், இதுதான் கடைசி பிரயோஜனம் அப்படின்னா கலியுகத்துல திவ்ய தேச வாழ்க்கை தீர்மானமான ஒரு விஷயம். மீரா கூட பிருந்தாவனம், பிருந்தாவனம் தானே ஆசைப்பட்டா, ராஜாத்தியா தான் இருந்தா, அவ்வாடு இருந்திருக்கலாம் சித்த உடல. இல்ல இல்ல, எனக்கு பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் தாண்டி அவளுக்கு போக போக முடியல. அப்படியே போனா நேரம் துவாரக்கு, அடுத்த ஜீவியத்துக்கு தான் போனான். ஆண்டா ஸ்ரீவல்லி புத்தகத்தை கிளம்பினா நேர ஸ்ரீரங்கம், அவ்வளவு. அதுக்கு பிறங்கி போல ஒரு திவ்ய தேசம் விட்டா இன்னொரு திவ்யதேசம், அதுக்கப்புறம் அடுத்த திவ்ய தேசம், நேர கடைசி திவ்ய தேசம் வைகுண்டம், அவ்வளவுதான். வேற எங்கேயும் போய் மாட்டிக்கப்படாது, அது கஷ்டம். அந்த திவ்ய தேசம்ன்ற ஒரு பரமபாக்யத்தை நழுவ விடுறத போல அபத்தமான ஒரு காரியம் லோகத்துல கிடையாது. பெரிய அபத்தமான ஒரு காரியம். செருப்ப மறந்துட்டு வரலாம், நம்ம கை காலங்க மறந்துட்டு வரலாமா? செருப்பு மறந்துட்டேன் அப்படின்னு, ஆத்து சாவியை மறந்துட்டேன், இதெல்லாம் பரவாயில்லன்னு விட்டுக்கலாம். கூட போன மனை எழுச்சிமான மறந்து போயிட்டு வந்துட்டேன், அவள் அங்கே உட்கார சொன்ன அப்படியே இந்த பக்கம் வந்துவிட்டேன். குழந்தைய கடைக்கு அழிச்சுன்னு போனேன், நான் பாட்டுக்கு சாமான வாங்கிட்டு குழந்தை கவனிக்கு மறந்தே போயிட்டேன்னா அது எவ்வளோ பைத்திக ஆர்த்தனம்! அதை விட பெரிய பைத்திக ஆர்த்தனம் அபத்தம் திவ்ய தேச வாழ்க்கையை விட்டுட்டு போக. அந்த மாதிரி தான் களம்பராளம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. பரம அற்புதமான ஒரு திவ்ய தேசம் வைத்தமானிதி பெருமாள். பெரிய கஷ்டம் என்னன்னா ஒரு திவ்ய தேசத்துல உட்காந்து இன்னொரு திவ்ய தேச பெருமாளை பத்தி பேசுறதுதான் ரொம்ப சிரமமான காரியம். திருப்பதியில உட்காந்து ஸ்ரீரங்கம் மகாத்மியம் சொல்லிட்டு, ஸ்ரீரங்கத்துல உட்காந்து திருவனந்தபுரம் மகாத்மியம் சொல்லிட்டு, திருவனந்தபுரத்துல உட்காந்துட்டு திருக்கோளூர் மகாத்மியம் சொல்றது போல சமசாத்தியமான காரியம் லோகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க உட்காந்து திருக்கோளூர் போய் சொல்லும்போது கண்ணை மூடி பத்மநாபரதான் தெரியுது, பரணிக்கும் போயிட்டு பார்த்தா கை மாறிப்படும், ரொம்ப கஷ்டம். இவர் அவரு போட்டு போட இவருடா என் ஏரியா வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு அவர் சொல்றது, என்ன விஷயம் என்ன சொல்ல வேண்டாமான்னு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி ஒரு சத்சங்கம் பண்றது இருக்கு பாருங்க, அது இங்க உட்காந்து பார்த்தாதான் தெரியும். உட்காந்து கேட்கறது வேற, உட்காந்து சொல்றது வேற. அது சுகம் துக்கம், அது ஒரு அன்பு தொல்லை மாதிரி. அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா குழந்தை திரும்பி ரெண்டு பேரும் வச்சுட்டு கேட்டா, யாரோ ஒருத்தர் இல்லைன்னா கூட அம்மா சொல்லி, அம்மா கோச்சுட்டா அப்பாவை பிடிக்கும்ல, அப்பா கோச்சுட்டு அம்மாவை பிடிக்கும்ல, ரெண்டு பேருமே பாசத்தை பிடிக்கிறவா, ரெண்டு பேருமே வசதிங்கிற பட்சத்துல யாரை பிடிக்கும், ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு இல்ல கரெக்டா சொல்லு அப்படின்னா எப்படி குழந்தை திரு திரும்ப பிடிக்குமா? அதான் நாங்க முடிச்சுட்டு தான் கதை சொல்லிட்டு இருக்கோம். திருக்கோளூர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற ஜலம், போட்டுக்கிற வெத்தல எல்லாமே கண்ணன் அப்படியே கண்கள்ல நீர் மல்கிறத நமக்கு என்னைக்கா அப்படி தோணிருக்கா? வெங்காயம் உடிச்சா கண்ணில் நீர் வரும், ரொம்ப காரமாயிருச்சுன்னா கண்ணில் நீர் வரும், கண்ணில் புண்ணு வந்துடுத்துனா நீர் வரும், கரை திட்டினா கண்ணில் ஜலம் வரும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட வசுவை பார்த்து ஓ கண்ணா அப்படின்னு கதை எழுதிருக்கோமா? அது ரொம்ப பசியில இருந்து ரொம்ப நேரம் ஆகாரம் கிடைக்கல, ரொம்ப நாளும் நல்ல சாப்பாடு கிடைக்கல, நல்ல சாப்பாடு பார்த்தா அப்ப கண்ணில் கண்ணீர் வரும். அப்ப கூட அந்த ஆகாரத்தை பார்த்து இது ஸ்வயம் கண்ணன் அப்படின்னு ஒரு கண்ணீர் வரது இல்லையே. தாகம் எடுக்கிறது நல்லா தீர்த்த முடியும், அப்பா ஆட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜலம், ஐஸ் வாட்டர் நன்னா இருக்கு, வெளியே நன்னா இருக்கு, அதுவும் ஆத்திரையும் ஜலம் எடுத்து நதியிலேயும் ஜலம் எடுத்து குடிச்சா நன்னா இருக்கு, அதெல்லாம் சுகமா இருக்கும். ஆனா அது கண்ணன்னு ஒரு பாவத்துல ஒரு கண்ணீர் வருமா? வரமாட்டேங்கிறது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். யாராவது கிரகத்துக்கு போனா உடனே வெத்தலை பாக்கு, கல்யாணத்துக்கு போனா வெத்தலை பாக்கு, எங்க போனாலும் வெத்தலை பாக்கு, வெத்தலை எத்தனை தடவை வெத்தலையை பாத்துட்டு ஆஹா கண்ணன் 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 மனசு உருகி இருக்கா. வெத்தலை சின்னதா இருக்கு, வெத்தலை பெருசா இருக்கு, வாடி போன வெத்தலை எல்லாம் சொல்லுவோம். வெத்தலை இத்தனை விலை வைக்கிறான், ₹1 இத்தனை விலை தான் கொடுக்குறான், ₹10 அஞ்சு வெத்தலை கொடுக்குறான் எல்லாம் சொல்றோம். ஆனா அது கண்ணன்ற அந்த உருக்கம் பரமாசைங்கிறது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன். எல்லாம் அதாவது எல்லாம் ஏன் சொல்றாருன்னா, வாழ்க்கையுடைய ஜீவாதாரம் ஆகாரம் அதுலேருந்து போக்கியமா போட்டுக்கிறதா. வெத்தலை இல்லைன்னா உயிர் வாட முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. வெத்தலை போட்டுனா நல்லா இருக்கும். சம்சாரிகள் போட்டுக்கலாம், பிரம்மச்சாரிகள் போட்டுக்கப்படாது, சன்னியாசிகள் போட்டுக்கப்படாது, நிறைய உண்டு. அந்த மாதிரி ஜீவாதாரமான வஸ்துலேருந்து எதெல்லாம் உண்டோ அத்தனையுமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர்வினவி தின்னம் என்களமான் புகுமூர் திருக்கோளூரே. இந்த கண்ணன் ஆனந்தமா பலவிதமான லீலைகள் பண்ணும்படியான ஒரு ஸ்தலம் திருக்கோளூர் ஆசை. அந்த ஊருக்கு தான் என் பொண்ணு திருக்கோளூர் வழி கேட்டுட்டு தான் போயிருக்கா அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் புலம்பும்படியான ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். திவ்ய தேசம் பரமதரித்திரனை கூட ஆச்சரியமா பெரிய பணக்காரனாக்கும்படியான ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். திவ்ய தேசம் எல்லாத்தையும் இழந்தவர்கள் கூட திருக்கோளூர் போயாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் திரும்ப மீட்டுடலாம் அப்படின்னு நிறைய பேர் லோகத்துல சொல்லும்படியான ஒரு திவ்ய தேசம் திருக்கோளூர். திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு சுவாமி ராமானுஜர் தன்னுடைய வயசான நிறைய தடவை போயிருக்கார். தன்னுடைய வயசான காலத்திலையும் போறார் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்படி போகிற சமயத்தில்தான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அந்த ஊர்ல வாழக்கூடிய ஒரு பெண், அந்த ஒரு பெண் பிள்ளை கிளம்பலாம், ஊரை விட்டு போறா அப்படின்னு நம்ம சாதாரணமா தானே பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச வாழ் ஏதோ இந்த ஊரை விட்டு போறார்கள் அப்படின்னா போய் பார்த்துட்டு சௌக்கியமா இருக்கும், அப்பப்போ போன் பண்ணுங்க, கடுதாசி போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஊரை விட்டு போகாதீங்க, இருங்கோ 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 இருங்கோன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவோமா? இப்ப போனா முதல்ல நல்லது அப்படின்னு நமக்கு தோணும். திருவனந்தபுரத்துட்டு போகாதீங்க, பத்மநாபுரம் விட்டு போகாதீங்க, எத்தனை பேர் நம்ம கெஞ்சிருப்போம். நம்மளே முதல்ல கிளம்பிடுவோம், அப்புறம் தான் அடுத்த வாழ சொல்றதுக்கு. நமக்கே காரணம் கிடைச்சிருக்கு, சாக்கு கிடைச்சிருக்கு, இதோட சௌகரியம் கிடைக்கிறதுனா சரி பரவாயில்ல பத்மநாபுரம் அனுக்கிறோம்னு போயிடுவோம். பத்மநாபுரம் அனுக்கிறோம், பத்மநாபுரம் அனுக்கிறோம், இதோட சௌகரியமா இடம் கிடைச்சிருக்குன்னு கிளம்புவோம். வெளியே பத்மநாபனா சௌகரியமா அப்படின்னா பத்மநாபன் வரது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. சதயத்தப்படிதான் நம்ம மனசுல ஓடிந்துருக்கு, இது நம்முடைய சுவாவம். ஆனா சுவாமி ராமானுஜருக்கு அது தாங்கலையா. அவ கிளம்புறாளா போகணும், சரி வேற ஏதோ ஊருக்கு போறா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரா. ஆனாலும் திருக்கோளூர் விட்டுட்டு போகலாமா? அவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு காரியம், பெரிய அபத்தமான ஒரு காரியம் ஆச்சு. மலையேறி அந்த பக்கம் பார்த்தோன்னா அதை பார்த்தாலும் விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது. அப்படி எல்லாம் குதிச்சு பாக்குறேன்னு குதிச்சு அவ்வளவு பயங்கரமோ அது போல ஒரு பயங்கரம் திருக்கோளூர்ன்ற அற்புதமான ஒரு திவ்ய தேசத்தை விட்டு கிளம்புறது சுவாமி ராமானுஜருக்கு பரிதவிக்கிறதா மனசு. அப்படியே பரபரப்பட நடிச்சுக்கிறதா. இந்த சமயத்துல ஸ்டேஷன்லாம் நின்றுட்டு இருப்போம், இப்பதான் தொட்டத்துக்கு எல்லாம் மொபைல் போன் வச்சு பேசிட்டே இருப்போம் எல்லாரும். அப்படி பேசணும், அங்க எங்க நடந்துட்டு இருப்பா, ட்ரெயின் வரது கூட கவனிக்க மாட்டேன், ட்ரெயின் எந்த பக்கம் வரும் இன்னொரு பக்கம் இப்போ வேடிக்கை பார்த்து ட்ரெயின் பேசிடுவான். ட்ரெயின் பக்கத்தில் வர நமக்கு அப்படியே பதறும் மனசு, வச்சு 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 அப்படியே கை காட்டிட்டே இருப்போம். நம்ம கத்துறோமோ வார்த்தை வரதோ இல்லையோ எல்லாரும் கை காட்டி கத்துவோம். ஏதாவது ஒருத்தருக்கு மட்டும் பதறதா, பாக்குறோம் அத்தனை பேருக்கும் பதறது. அது போல ஒரு ஜீவன் திருக்கோளூர்ன்ற திவ்ய தேச வாழ்க்கை விட்டு போறதுன்னு ராமானுஜருக்கு அப்படியே மனசு அப்படி பதறதான். அப்படி ரோட்ல நின்று இருக்கோம், யாரோட்டர் கவனிக்காம அப்படி கிராஸ் பண்றா, வேகமா ஒரு லாரி வருதுன்னா ஏ அப்படின்னு ஒரு கத்துக்கத்துவம், யோசிக்கலாம் மாட்டோம். அவ யாரு நமக்கு ஏறி சொன்னா கோச்சுப்பாளா கோச்சிக்க மாட்டாளா, அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சமயம் கூட இல்லாதபடி ஒரு பரிதவிப்பு இல்லையா? அது போல ஆச்சாரியனுடைய பரிதவிப்பு. அவ்வளவு தூரம் அந்த ஜீவன் மேல ஒரு அக்கறை, எப்படியாவது திருத்திடணும், எப்படியாவது தடுத்துடணும், எப்படியாவது சௌக்கியப்பட வச்சுடணும், எப்படியாவது இது வீழ்ந்து போகாதபடி வாழ வச்சுடணும்ன்ற ஒரு வேகம். சமயத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா ஐசியு எடுத்துட்டு ஓடும். இப்ப பாக்கணும் அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் விழ நல்ல நிச்சயமா நல்ல அந்த பரிதவிப்பு இருக்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் எப்படியாவது அவளை முதல்ல உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கான முயற்சி அவ்வளவு வேகமா பண்ணும். அத்தனை வேகம் அப்படி துடிக்கும் பாத்திருக்கேன் நல்ல டாக்டர்ஸ் எல்லாம். ஓடுவா. அதுபோல இந்த ஆத்மா திருக்கோளுடைய இழந்துடக்கூடாதே அப்படின்னு ஒரு தவிப்பு. சாதாரணமா சரீரத்துக்கு ஒரு சமம் வராமல் ட்ரெயின் வர்றது பஸ் வர்றது கவனிக்காம போறோம்னா சரீரத்துக்கு தான் நஷ்டம், உயிர் போக போறது. அந்த இழப்பே நமக்கு தாங்க முடியலன்னா திவ்ய தேசம்ன்றது பெரிய பாக்கியம், அதை விடுறாளே இவள் அப்படின்னு தாங்க முடியாம சுவாமி ராமானுஜர் எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ, காய் கனி கிழங்கு தின்றாவது ஒருவர் கூரையை எழுவர் உடுத்தி, காய் கனி கிழங்கு தின்றாவது தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூர்ன்ற ஊர்ல இருக்கப்படாதா அப்படின்னு இந்த பெண்பிள்ளைய பார்த்து கேட்டுட்டான். இந்த பெண்பிள்ளை பதில் சொல்லாம போயிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. ஆனா அழகா பதில் சொல்றாளாம். எப்படிப்பட்ட பதில்? நம்ம யாராவது ஏன் வச்சிருக்கோம் அதை எடுத்து விட்டு போகலன்னா போகக்கூடாதுன்னு ஆசையா தான் இருக்கு. நான் சாரி பத்மநாபரை பார்த்துட்டு என்ன பண்றது ஏதோ சொல்லுவோம், அரிய காரணங்கள் பலவிதமா சொல்லுவோம். என்ன பண்றது, பத்மநாபன் இவ்வளவுதான் விதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கோம் இல்லையா, தட்டி கழிச்சுட்டு. அந்த மாதிரி இவ தட்டி கழிச்சுட்டு போகலையா. இப்ப திருக்கோடு பெண்பிள்ளை வழியில சுவாமி இங்க இருந்து ஒண்ணும் புறப்பு நடக்கல அதனால போறேன்னு சொல்லலையா. பக்தாளுடைய விஷயங்கள், புராண இதிகாச குரு பரம்பரா விஷயங்கள், பகவத் விஷயங்கள் இத்தனையும் சொல்லி இதுபோல ஏதானும் ஒரு தகுதி அடியாளுக்கு இருந்தாதுன்னா இங்க இருக்கிறத நியாயம். அதான் ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா. படிக்கவே படிக்காத அழகா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நிறைய பேப்பர் எல்லாரும் வாசிக்கணும் அவனு உட்காந்து பேப்பரை புரட்டின்னு இருந்தா அது என்ன ஒரு தகுதி இருக்கு? அவனுக்கு படிக்க தெரியணும், இந்த விஷயத்தை கிரகிக்க தெரியணும், அப்ப பிரயோஜனம். ஒரு பெரிய லைப்ரரியில எழுத்தே தெரியாத கொண்டு போய் உட்கார வச்சுதான் அவன் ஆனா அவனா படிச்சதே கிடையாது. எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைப்ரரி இருக்குப்பா, அவன் அழிச்சுட்டு போறேன். அது எத்தனை பேர் படிக்கிறா பாருங்க. அப்படியா? அவன் ஒரு புக்காக போயிட்டு வரலாம் படிக்கணும்னு வச்சுப்பான், ஆனா அவன் சும்மா புத்தகத்தை போட்டின்னு இருப்பான். அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இவள் சொல்றா, எனக்கு ஒரு தகுதியும் இல்லையே சுவாமி, வாழ்க்கையில இத்தனை நாள் வாழ்ந்து பகவத் சம்பந்தப்பட்டதான ஒரு தகுதியே இதுவரைக்கும் நான் சம்பாதிக்கல. மற்ற எல்லா தகுதியும் சம்பாதிக்கணும். ஸ்கூலுக்கு போறேன்னு ஒரு தகுதி இருக்கு, பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும். இல்லாட்டி பள்ளிக்கூடம் போகல அப்படின்னா 2 வயசு ஆயிடுது, 1.5 வயசு ஆயிடுது, இன்னாருடைய குழந்தைன்னு ஒரு தகுதி வந்துடுறது. அவா பிராமணா அப்ராமணா அந்த தகுதி வந்துடுறது. இவா தெலுங்குக்காரா மலையாளத்துக்காரா கன்னடத்துக்காரா, மற்ற தகுதி எல்லாம் தானா வந்துடுறது. பக்தன் பக்தை பகவத் தாசன் பகவத் தாசின்ற ஒரு தகுதி சம்பாதிக்க மாட்டேங்கிறோம். சம்பாதிக்கிறதுக்கான பிரயத்தனமும் இல்லை. அதுல திவ்ய தேசவாசின்னு ஒரு தகுதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அதற்குரியதான தகுதிய நான் வச்சுக்கலைய சுவாமி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பரம பாகவத உத்தமர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் பகவான் தாயார் எல்லாரத்தையும் ஆழ்வார்கள். மகாபாரதம் ராமாயணம் விஷ்ணு புராணம் பாகவதம் இப்படி பலதரப்பட்ட இதிகாச புராணங்கள்லேந்து மேற்கோள் காட்டி காட்டி அடியாள் அதுபோல் இல்லையே சுவாமி முதல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு அழகா பேசுறேன். திருப்பி அழைத்து வருகிறேன் என்றேன் அக்ரோபுடன் ஆரம்பிக்க மாட்டேன். எனக்கு திருவனந்தபுரத்துல அது என்ன பயம் உட்கார்ந்து இருக்கும், பெண்பிள்ள ரகசியம் மட்டும் ரீகேபிள் தொடப்படாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டுதான் உட்கார்ந்து இருந்துச்சு. ஏன்னா திருப்பி ஆரம்பிச்சுன்னா திருப்பி 35-15 நின்றுடும், அதனால ரீகேப் ஒரு ரீகேப் ஆகிடுது. அதனால போனவரை விட்டது நேர ஆனந்தம் தான். அது ஏன் போனவரை விட்டு தைரியமா ஆரம்பிக்கிறேன்னா போனவரை விட்டது அனந்தபுரம். அதனால அனந்த விட்ட இடத்துல இருந்து பிடிக்கணும். ஒண்ணும் அனந்தபுரத்தை விட்டுட்டு எங்க போக முடியும்? அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே அப்படின்னுதான் வாக்கியம். அனந்தபுரம் கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழு அணி அனந்தபுரம் படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நபர்களுள்ளே நாம் உமக்கறிய சொன்னோம். சுவாமி அம்மாழ்வார் சொல்றார். அவர் சொல்றார், நான் தான் நடந்து போகல, நான் எனக்கு பத்மநாபன் தான் கிருபை பண்ணிட்டான் காட்சி கொடுத்துட்டான். ஆனாலும் யாரெல்லாம் அப்படி சும்மா அலைஞ்சிட்டு கிடக்கல, எங்கெங்கயோ அலைகிறள, கால் இருக்குன்றதுக்காக எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கள, கொஞ்சம் திருவனந்தபுரத்துக்கு நடங்கும் அப்படின்னு நடமினோ நமர்களுள்ளீர் அப்படின்னு நடந்து பாருங்கோ, திருவனந்தபுரத்துக்கு ஒரு பாத யாத்திரை போய் பாருங்கோ, திருவனந்தபுரத்துல ஒரு பாத யாத்திரை பண்ணி பாருங்கோ, திருவனந்தபுரத்துல அப்படி பரிக்ரமா பண்ணி பாருங்கோ, திருவனந்தபுரம் பத்மநாபன் கோவில்ல ஒரு பிரதட்சிணம் பண்ணி பாருங்கோ, திருவனந்தபுரத்துல அங்க அங்க அப்படி நடந்து பாருங்கோ, பத்மநாபனோட ஆராட்டுக்கு நடந்து பாருங்க. நடமினோன்னவர்களுள்ளி காரிலேயே பஸ்லயே போகாதீங்க, பத்மநாபனோட நடந்து பாருங்க, திருவனந்தபுரத்துக்கு நடந்து பாருங்கோ, திருவனந்தபுரத்துக்குள்ள நடந்து பாருங்கோ, பத்மநாபன் கோவில்ல நடந்து பாருங்கோ, பத்மநாபனோட நடந்து பாருங்க. அதே வேட்டைதான், அதே ஆராய்ச்சி தான் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு வேட்டையிலையும் நம்மனோட பலவீனமாயின் இருக்கு, அவனோட அப்படியே தான் இருக்கு. ஆச்சரியம், அத்தனை அழகா அதே மாதிரி ஆராய்ச்சிக்கு ஒரு நடை நடந்துட்டு வரோம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை பத்மநாபரும் நடந்து வந்துட்டோம் அப்படின்னா அது அடுத்த 6 மாசத்துக்கு ஓடுமே உடம்பு, அடுத்த 6 மாசத்துக்கு பலம் வந்துடுமே, அடுத்த 6 மாசத்துக்கு கவலை இல்லாம இருக்கலாமே, சௌக்கியமா இருக்கலாமே. அதனால நடமினோ நமர்களுள்ளீர் அப்படின்ச்சா, கடுவினை களையலாம் காமனை பயந்த காளை, கடுவினை எல்லாம் களைஞ்சுடலாம், கடுவினை எதனாலையும் தீர்க்க முடியாத பிராரப்த கர்மம் அதெல்லாம் களையலாம், அப்படியே தொலைச்சு விடலாம், அதெல்லாம் வேண்டாம் 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 ஒதுக்கி தரலாம். கடுவினை நம்ம தள்ள முடியாது, ஆழ்வார் சொல்றார் கடுவினை களையலாம், நீ அதை களைஞ்சிடும் அப்படின்றோம் இல்லையா, கெட்டு போயிருது களைஞ்சிடும். அந்த மாதிரி கடுவினை எல்லாம் களையலாம், கடுவினை களையலாம் காமனை பயந்த காளை, காமனையே பிள்ளையா பெற்ற கண்ணன் படுத்து நிற்கிற இடமாச்சே, கடுவினை களையலாம் காமனை பயந்த காளை, பயந்த அப்படின்னா பெத்த, காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம். அவன் அனந்தமா இருக்கிற இடம் எதுன்னா அழகான திருவனந்தபுரம். பத்மநாபான்னு புலம்புற ஆழ்வார், அனந்தபுரம் 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 தான் புலம்புற, அதுதான் ஆச்சரியம். பத்மநாபான் புலம்பப்படாத பாசுறதுக்கு பாக்குறோம், அனந்த பத்மநாபான் புலம்புல, அனந்தபுரம்னு புலம்பினாலே போதும், அத்தனை பெரிய பரமபக்யமுடைய ஒரு ஸ்தலம். ஏன்னா ஸ்ரீரங்கராஜன்லாம் பாடும்பொழுது ரங்காரங்கான்னு தான் சொல்லிடுறார், அனந்தபுரம்னு சொன்னாலே பத்மநாபன் தான், பத்மநாபன் தான் அனந்தபுரம், அனந்தபுரம் தான் பத்மநாபன், பிரிக்க முடியாத வார்த்தையும் அர்த்தம் போல, புஷ்பமும் மனமும் போல, சக்கரையும் தித்திப்பும் போல, அனந்தபுரம் அனந்தபுரம் பாசுறதுக்கு பாசுரம் அனந்தபுரம் தான், ஊரும் புல்கொடியும் வந்தே உலகெல்லாம் உண்டும் என்றான் தேரும் தன் அனந்தபுரம் படுத்திருக்க பத்மநாபா சொல்லப்படாதா, படமுடை அறவில் பள்ளி பயின்ற பத்மநாபா சொல்லப்படா, படமுடை அறவில் பள்ளி பயின்றவன் பாதம் காணன்ற ஒழிய, படமுடை அறவில் பள்ளி பயின்ற பத்மநாபன் பாதம் காண, ஒரு வார்த்தை போடுறது ஒரு கஷ்டமா, ஒரு வார்த்தை பத்மநாபான் ஒரு பாசம் ஒவ்வொரு பாதம் கூட கூட பத்மநாபா பள்ளி பயின்ற பள்ளி பத்மநாபான் சொல்றது ஒரு கஷ்டமா, ஆனா அனந்தபுரம்ன்ற அந்த ஊரை பார்த்தே மயங்கிறவருக்கு அதை தாண்டி பத்மநாபான்ற வார்த்தை ரொம்ப ஏற்பட்ட அனந்தபுரத்தை இருக்கு. அனந்தபுரம் அனந்தபுரம் சொல்ல சொல்ல சித்தி கிடதான், இந்த குழந்தைல சாக்லேட் 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 ஆ சாக்லேட் ஆ திருடம் கூட சாக்லேட் வாங்கிட்டு அப்படின்றோமே, அந்த மாதிரி ஆழ்வா இருக்கு. அனந்தபுரமே பகுபோக்கியமா இருக்கான், பத்மநாபன் இல்லையா, அனந்தபுரமே பத்மநாபனோட விஷயம் தானே, அதான் அனந்தபுரம்னு சொன்னாரு அப்படின்னு ஊர் பேரை சொன்னாலே அந்த ஊருக்குரிய வஸ்துடைய ஞாபகம் திருநெல்வேலி அல்வா ஞாபகம் தருணும், ரெண்டாவது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அல்வா திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்குமே, அதுபோல அனந்தபுரம் பத்மநாபன் நன்னா இருப்பானே, அதான் மற்ற ஊருக்கு எல்லாம் போனோம்னா அதுக்கு ஊருக்கு தெரிய உண்டு பெருமை உண்டு, திருப்பதி போனா லட்டு அப்படின்னு திருவனந்தபுரம் பத்மநாபன் தானா, அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாங்க ரெண்டாம் பட்சம், திருவனந்தபுரத்துக்கு இன்னி வரைக்கும் அடையாளம் அன்னில இன்னி வரைக்கும் அடையாளம் பத்மநாபன் தான், இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு திருவனந்தபுரம். இப்ப கூட இந்த பிருந்தாவனத்தை பாபாஜி வந்திருந்தார் குழந்தையோட விஷயத்துக்காக, கிருஷ்ணஜெயந்திக்கெல்லாம் வந்திருந்தார், அவர்கிட்ட கேட்கிறார் திருவனந்தபுரத்தை பத்தி பார்த்து கேட்டலாம் பார்த்தேலாம் 100,000,000,000 பெருமாள் கிட்ட இருக்கா அப்படின்ற, அவளுக்கெல்லாம் சரியா சொன்னா இந்த வடக்கத்திக்கார ஆளுக்கெல்லாம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளான்னு தனியா தெரியும், ஒட்டுமொத்தமா மதராசி இவ்வளவுதான் அவளுக்கு தெரியும், அவளுக்கு தனியே அது 4 ஊர் பிரிக்க தெரியாது, ஆனா அவளுக்கு கூட எனக்கு திருவனந்தபுரம் நல்லா தெரியும், நீங்க யாருட்டேன் ஒண்ணு வேண்டாம், இப்ப திருப்பதி போயிருந்தோம் வரிசையில உட்காந்து பேசிட்டு இருந்தோம், இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஆச்சரியமா நான் சொன்னேன் என்னதான் இருந்தாலும் நம்ம 1,00,000,000,000 பெருமாள் மாதிரி வராது, ஏதோ போனோம் இப்படி பார்த்தோம் 5 நிமிஷம் பத்து வரலாம் மிஞ்சி மிஞ்சி போனா 20 நிமிஷம் இன்னும் பார்த்துட்டு வந்துடலாம், மலையப்பா சாமி கூண்டு கூண்டு அணிக்க வச்சு 300 ரூபாய் டிக்கெட் வேலை வாங்க வச்சு ஒரே காலம் 1.5 மணிக்கு வர எழுப்பி விட்டு தூங்கவும் விடமாட்டேங்கிறார் என்ன இது அப்படின்னா பக்கத்து வருவார் திருவனந்தபுரமா அப்படின்ற 1,00,000,000,000 சொல்லுதான், நான் திருவனந்தபுரம் சொல்லல பத்மநாபன் சொல்லல 1,00,000,000,000 பெருமான் திருவனந்தபுரமா நீங்க அப்படின்னு அவரையும் வந்து நீங்க திருவனந்தபுரமான்னு கேட்டுட்டாரு எனக்கு, அவங்க வரவா கடைசியால அவருக்கு வந்து போறோமா பகவான் அங்க கூட அவன் சம்பந்தப்பட்ட ஆளோட நம்மள உட்கார வைக்கிறான் முன்னாடி முன்னாடி உட்கார வைக்கப்படாதான் பத்மநாதன் எங்க போனாலும் என் பேரு தான் உனக்கு என்னுடைய கண்வட்டத்தை விட்டுட்டு நீ போக முடியாதா பயிர் நீ திருப்பதி போ ஸ்ரீரங்கம் போ எங்க வேணா போ என் கண்வட்டத்தை தாண்டி உன்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அசந்து போனே பத்மநாதனுடைய காருங்கும் திருமலை இறைக்கும் பாஞ்சிட்டு இருக்கு எனக்கு திருமலையை நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது கிளம்புற நாலரை அஞ்சு மணிக்கு உட்கார்ந்தா அந்த அந்த இடம் வரைக்கும் பத்மநாபனுடைய காருண்யம் போகிறதும் அவ்வளவு சிரேஷ்டம் திருவனந்தம். அதனால ஆழ்வார் சொன்ன நடமினோர் நமர்களுள்ளீர் ஜனங்களே நடந்து போங்கோட படமுடை அளவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோர் நமர்களுள்ளீர் கடுமினை களையலாகும் காமனை பயந்த கால இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடை அளவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோன் நமர்களுள்ளி நாம் உமக்கறிய சொன்னோம் நேர திருவனந்தபுரம் போங்கோ அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். அப்படி அந்த திருவனந்தபுரம் நடமினோன் அமர்களுள்ளீர் நடமினோன் அமர்களுள்ளீர் நடமினோன் அமர்களுள்ளீர் அப்படின்னு அயோசனை பண்ணக்கூடியவர் அதையே திரும்ப 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 சொல்ல சரி பத்மநாபன் உத்தரவு ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகிறது ஆளவந்தா இருக்கு பத்மநாபன் பேர்பட்டவன்னா அவாவ இருக்கிற இடம் போயிட்டு வா இங்க வா அப்படின்னு கூப்பிட ஒரு ஆள் நம்ம மேல ரொம்ப உரிமை இருக்கிறவா தான் நம்ம இடத்துக்கு வந்து வா சும்மா இங்கே உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு வர வேண்டாமா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவை நடந்துட்டு இருக்கு. ஆனா அரை எத்தனையோ 108 திவ்ய தேசங்களை பத்தி தான் அரையர் சேவை நடக்கும் பாசுரங்கள் அதுல அன்னைக்குன்னு பார்த்து நடமினோனவர்கள் உள்ளீர் அந்த பாசுரத்தை திரும்ப 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 சொல்ல சுவாமி ஆளவந்தார் முடிவு பண்ணாரா சரி நம்மாழ்வார் உத்தரவு பத்மநாபனுடைய சங்கல்பம் என்ன திருவனந்தபுரத்தை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ரங்கராஜ் நடத்துறவே அடியன் திருவனந்தபுரம் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆனந்தமா அந்த நடமினோனமர்களுள்ளீர் நடங்கோ அந்த பாசுரம் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்னைக்கா யாராவது எங்கேயும் நடங்கோ வேகமா நடங்கனால ஒண்ணு திருவனந்தபுரம் தான் ஞாபகம் வரும் வேகமா நடக்க நடக்க நடக்கணும் அப்படின்னாலும் நடக்கணும் அப்படின்னாலும் நடங்கோ வேகமா நடங்கோ அப்படின்னால உடனே நடமினோனமர்களுள்ளீர் ஆழ்வார் சொல்ற திருவனந்தபுரம் 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 ஸ்ரீரங்கத்துல போய் அவளவந்தாரை இழுத்த ஒரு பெருமாள் நம்முடைய அனந்த பத்மநாப சுவாமி. நீங்க படுத்த இடத்துல இருந்து ஏதாவது உட்கார்ந்த இருந்து எல்லாத்தையும் பண்ண வேணாம் படுத்த இருந்து ஊதிய சொல்லி விட்டு இருக்க ஏற்கனவே ஜெகநாதன் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹைகோர்ட்டா பொய்யே பேசுற கூட்டம் எல்லாம் நீங்க பத்மநாபனை பத்தி பேசிட்டு அதுதான் ஆச்சரியமே எனக்கு பொய்யே பேசுற வக்கீல் கூட்டம் ஜட்ஜு கூட்டம் ஏமாத்திர கூட்டம் இல்லா தீவிர மத்தியானம் இன்னைக்கு பத்மநாப சுவாமி பத்தி இன்னைக்கு கேஸ் உண்டா இன்னைக்கு ஹியரிங் உண்டா என்ன தீர்ப்பு சொல்ற மத்தியானம் பண்றோம் எனக்கு சொன்னா உடனே டிவி எல்லாம் ஸ்கோலிங் சுப்ரீம் கோர்ட் தரக்க தரக்கலாமா வேண்டாமா இனிமே தரக்கலாமா வேண்டாமா கேட்டாலே பத்மநாபருக்கு என்ன பேச்சு வந்துடும் தரக்கலாம் வேண்டாம் தரக்கலாம் வேண்டாம் தரக்கலாமா வேண்டாமா தரக்க கூடாது தரக்கணும் எல்லாம் திரும்பி திரும்பி பாருங்க எல்லாம் பத்மநாபனை சுத்தியே ரெண்டு சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் தான் பத்மநாபா பத்மநாபா பொய் கூட்டத்தில இருந்து டிவி ரிப்போர்ட்டர்ல இருந்து அத்தனை பேர் தமிழ்நாட்டுல பொய்யே பேசக்கூடிய பத்திரிகைகள் கூட எல்லாம் பத்மநாபனை பத்தியே தான் திரும்ப 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 பேச்சு. ஆட்சி போனாலும் கம்யூனிஸ்டுக்காரா கூட பத்மநாபனை பத்தி தானே பேசிட்டு இருக்கா அவ்வளவு விஷயங்கள் உலகத்திற்கு பேசுறதுக்கு அதெல்லாம் வந்து பத்மநாபனையே சுத்தி வராது ஒரு கண் இருக்கு எல்லாருக்கும் பத்மநாபன் மேல அத்தனை பேருக்கு பக்தாரா இருக்கட்டும் நாஸ்திகர்களா இருக்கும் விரோதிகளா இருக்கும் அப்பேற்பட்ட பத்மநாபன் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஆளவந்தா வந்துட்டா ஆனந்தமா வந்துட்டா அடியாள் அதுபோல் அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போல திருவனந்தபுரம் உள்ள நுழையணும்னா ஆளவந்தார் மாதிரி தான் நுழையணும் அவர் மாதிரி இதுவரைக்கும் யாருமே திருவனந்தபுரத்துல நுழைஞ்சவாளே கிடையாது. ஆக மொத்தம் ஒன்னு சாஸ்திரமா தெரிகிறது எங்கெங்கயோ இருக்கிறவா திருவனந்தபுரத்துக்கு ஓடி வரா திவாகரமணி அவர் பாடி தேவேன் துவாரகில் இருந்தார் அவர் பிடிச்சு எழுத்தான் மாத்தி மாத்தி பார்த்தோம் அப்படின்னா வெள்ள இருக்கிறவாளுக்கு தான் அனந்தபுரம் மகாத்மியம் நன்னா தெரியறது ஆச்சரியமா அந்த மாதிரி அடியாள் ஒண்ணும் அனந்தபுரம் போகலையே சுவாமி அனந்தபுரம் புக்கேனோ ஆரவந்தாரை போலே. அதே நேர்த்தி அடியானுக்கு என்ன பாக்கியம்னா நேர்த்தி தான் பத்மநாப சாங்கலம் தான் போய் பார்த்தேன் நேத்தான் பத்மநாபன் கூப்பிட்டான் உள்ள வந்துட்டேன் ஆ சரி 6:30 போகலாம் அப்படின்னு பார்த்தா அழகா வந்தேன் உழைஞ்சேன் அழகா ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியரை பார்த்துட்டேன் ஒரு பிரதட்சணம் வச்சு உள்ள போலாம் அவர் இன்னும் கூட்டம் இரண்டாவது பிரதட்சணம் திரும்பி போனோம் இன்னும் கூட்டம் இன்னும் 3 ஆபரேஷன் கடைசியில் 4 சுத்தி சுத்த விட்டு தான் உள்ள போனார் நான் சவால வந்தார் கூட்டம் சரியா தெரியுது நேரடியா பத்மநாபத்தை பார்க்க விடலைன்னு சுத்து 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 4 பிரதர்ஷனம் பண்ண வச்சுட்டு சர்ம கூட்டம் கூட நான் பாடு ஓரத்தினாலும் இப்படி போயிடுவேன் அவர் என்ன விடலையே அவரையும் சுத்தி என்னையும் சுத்தி ஒரு 4 சுத்தி சுத்த வச்சுட்டா பத்மநாபனுக்கு டைஷ்மன் ஆசன ஆள வந்தார் அம்சத்தாவோட போற பாக்கியம் எனக்கு கிடைச்சது சத்தியம். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே தன்னை மறந்து ரங்கராஜனிடத்தில் உத்தரவு கேட்டு சுவாமி ஆளவந்தார் வந்து அனுபவிச்ச ஒரு அனந்தபுரம். நான் என்ன சுவாமி ஆளவந்தாரோ அனந்தபுரம் நடமினோ நமர்களுள்ளீர் பாசுரத்தை கேட்டுட்டு திருவனந்தபுரம் போகிறதுக்கு அடியாள் மொசல் புழிக்க சுவாமி வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன சுவாமி என்ன போய் என்னமோ ஒருவர் கூறிய எழுவர் உடுத்து என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கே சுவாமி. அடியாள் ஆளவந்தார் போல பிரபந்தத்துல ஈடுபாடு கொண்டவளா இருந்தால் இல்ல என்ன சொன்ன பகவானத்துல பிரீத்தி கொண்டவளா ஒண்ணுமே கிடையாது சுவாமி. எல்லாம் பிரபந்தம் தெரியும், இந்த ஊருடைய மகாத்மியம் தெரியும், நவதிருப்பதிகள்ல ஒரு திருப்பதி அதுவும் தெரியும். ஆனாலும் அடியாள் போறேன் அப்படின்னா மசல் புழுக்க சுவாமி அவ்வளவுதான். நான் இருக்கிறதுனால திருக்கோவருக்கு ஒரு பெரிய லாபம் இல்லை, நான் போகிறதுனால திருக்கோவருக்கு ஒண்ணு ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை. மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்றார் ராமானுஜரிடத்துல. ராமானுஜர் எந்த பெருமாளை ஞாபகம் வச்சுக்கிறாரோ இல்லையோ பத்மநாபர் மறக்க மாட்டார், ஒரு கால் ரங்கராஜனையும் மறக்கலாம், ஒரு கால் வரதராஜனையும் மறக்கலாம், பத்மநாபர் மறக்கவே மாட்டேன். ராத்திரியோட ராத்திரியை மாத்தி விட்ட பெருமாள், ஊரை விட்டே கொண்டு விட்ட ஒரு பெருமாள், எல்லாரும் என் ஊருக்கு வாடா 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 போட்டி போடுற சமயத்துல ராமானுஜர் ஊரை விட்டே கலப்பின ஒரு பெருமாள் பத்மநாபர் தான். நிஜமாவே எனக்கு முதல்ல முதல்ல ராமானுஜர் படிச்சோடனே இந்த பத்மநாபர் யாரு பார்த்துதான் ஆகணும், என் ராமானுஜரை துரத்தி விட்டார் யார் அந்த பெருமாள், சண்டை போடலான்னு வந்தேன் மாறிவிட்டேன் வரைக்கும் சண்டையே போட முடியல அப்படி மாற்றின்னு வந்தா நான் ராமானுஜ வைபவம் படிச்சு ராமானுஜர் திருக்குடுங்குடிக்கு துரத்தி விட்ட பெருமாள். ஏன்னா எல்லா பெருமாளும் நீவா நீவா எனக்கு ராமானுஜன் வேணும் வேணும்னு போட்டி போட்ட காலத்துல நீ என்னடா என் பூஜா முறையை மாத்துறது ஒன்னா நான் ஊரை விட்டு மாத்திரம் டிரான்ஸ்பர் அடிச்ச ஒரே ஆள் பத்மநாபர் தான், ராமானுஜரையே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வரணும். ஆனா வைபவத்தை போய் டிரான்ஸ்பர் வேண்டாம் கேட்டு இருப்பா, இவரை பிடிச்சு விட்டாங்க இவர் இஷ்டப்படி இருந்துட்டாங்க டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாராம், அவர் இஷ்டத்துக்கு விரோதமா யாரா இருந்தோம் உடனே அடுத்த நிமிஷம் டிரான்ஸ்பர் தான், கட்சியே மாத்திடுவார் ஆட்சியை மாத்திடுவார், இவர் இஷ்டப்படி இருக்கிற வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பர் இல்லை, அவர் இஷ்டத்துக்கு மாறினம்னா டக்குன்னு எங்க அடிப்பாருன்னு தெரியாது. அத்தனை ஆச்சரியமான பத்மநாபர் அத்தனை ஆச்சரியமான ராமானுஜர், அந்த ராமானுஜரிடத்துல பத்மநாபர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த பெண்பிள்ளை பேச சிரிக்கிறார் ராமானுஜர். வாஸ்தவம் ஒருத்தர் அழைப்பார் ஒருத்தர் அனுப்பி வைப்பார், ஆளவந்தாரை அழைத்த பெருமாள் ராமானுஜனை அனுப்பின பெருமாள் அப்படின்னு மனசுல நினைக்க உடனே பெண்பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்றார். ஆச்சரியம் பத்மநாபன் வைபவம், ஆளவந்தார் வைபவத்தை சொன்னவளுக்கு திரும்பவும் அனந்தபுரத்தை விட்டுட்டு போக முடியலையா, அனந்தபுரத்தை பத்தி வந்தவாளுக்கு அதை தாண்டி வெளில போக முடியும், இந்த தாக்கம் விட்டுடும் நினைக்கல விடவே விடாது. ஆளவந்தார் சொன்னவள் பின்னாடியே அடுத்த வாக்கியத்திலே அவருடைய சிஷ்யர் அது திருவனந்தபுரம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் சொல்றார். ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே அப்படின்னு அர்த்த வாக்கியம். ஆச்சரியமா ஆரியன் அப்படின்னா வடக்கத்துக்கு ஆறா அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஆரியன் அப்படின்னா சர்வகுண சம்பன்னன் அந்த மாதிரி சொல்லலாம், நல்ல குணவான்கள் நல்லவர்கள் ஜென்டில்மேன், சாதாரண இன்னைக்கு உங்க பாஷையில சொல்லி புரியுதுன்னா ஜென்டில்மேன், அவளுக்கு ஆரியன் அப்படின்னு ராவண சொல்லுவ ஆரியன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளவந்தார் ஆரியன், ஆச்சாரியன் எல்லாம் ஆரியன் சொல்லுவார், ஏன்னா அவெல்லாம் குணபூர்த்தியோட இருக்கா, நம்மெல்லாம் குறைகள்ல இருக்கும் குற்றங்கள்ல இருக்கும், ஆச்சாரிய புருஷாலெல்லாம் குண சம்பந்தனா இருக்கலாம், குணம்னு அவளிடத்த குடிகொண்டு இருக்கா, அதனால எனக்கு இந்த குணம் வேணும் அப்படின்னு பிரயத்தனப்படுறோம். ஆனா நடக்கிறதுல கோபப்படப்படாது, நிறைய சொல்றோம் போய் பேசப்படாது பயப்படப்படாது குழம்பப்படாது தெளிவா இருக்கணும் சந்தேகப்படப்படாது பொறாமப்படப்படாது அகம்பாவப்படப்படாத இந்த குணங்கள் தான் நம்மள ஆண்டு இருக்கு. ஆனா மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷால் எல்லாம் இந்த குணங்கள் சரணாகதி பண்ணிருக்கா, நான் உங்களோட இருக்கேனே உங்களோட இருந்தாதான் எனக்கு ஒரு மரியாதைன்னு சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் மகாத்மாக்களிடத்துல தஞ்சம் புகுந்திருக்கா, என்னை காப்பாத்துங்கோ அப்படின்னு ரக்ஷ பண்ணுங்கோ அப்படின்னு பிடிச்சுட்டு இருக்கா. எப்படி நவநித்தியங்கள் எல்லாம் வைத்தவானதி பெருமாள் ரக்ஷன்னு பிடிச்சது, அதுபோல ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு குணங்கள் எல்லாம் மகாத்மாக்களுடைய சரணாரவந்தங்கள் பிடிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு குண சம்பன்னன் குண சம்பத்து உடையவர் சுவாமி ஆளவந்தார். அவர் அனந்தபுரம் கிளம்புறார், ஆளவந்தார் அனந்தபுரம் கிளம்புறா அப்படின்ன உடனேயே எல்லா சிஷ்யாலும் ரங்கராஜனை விட்டு திருவனந்தபுரம் பத்மநாபா பத்மநாபா பத்மநாபன் கிளம்பிட்டாளாம். அவளை வந்தால் அழகா பாசனம் கேட்டு இருந்தா ரங்கராஜன் இடத்துல உத்தரவு கேட்க போனா அதுக்குள்ள அவரிடத்துல ரொம்ப பரிச்சயம் உடையவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அவர் மேல அற்புதமான அபிமானம் உடையவர்கள்லாம் ஆத்திர போய் மூட்டையெல்லாம் கட்டிட்டாச்சு. எல்லாரும் தெரியாது திருவனந்தபுரம் போகணும், ஆள வந்தார் போற போக வர திரும்பி எப்ப திருவனந்தபுரத்துக்கு கிளம்புவார்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி தயாரா இருக்கா. ஆளவந்தார் தன்னுடைய ஆசிரமம் ஸ்ரீரங்கத்திற்கு அவரோட ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் மூட்டை முடிச்சோட தயாரா இருக்கா. ஆசிரமத்தை கூட விட்டு கிளம்பல எல்லாரும். ஆளவந்தார் பார்த்தா இன்னும் எத்தனை பேரும் தயாராகிட்டாலும் ஆமா பத்மநாபனை சேவிக்க வேண்டாமா அத்தனை ரங்கராஜன் ஒரு கணத்துல விட்டுட்டாலும் பத்மநாபனை சேவிக்க ஆளவந்தார் கிளம்புறாரு. ரங்கராஜன் பார்த்தா பழக்கம் ஆயிடுத்து அனந்தபுரம் போகலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம்னு ஆச்சரியமா ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷாலாம் கொண்டாடும்படியான ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு திருவனந்தபுரத்துக்கு எல்லாரும் கிளம்பி ஆச்சான். அத்தனை பேருக்கும் பத்மநாபனை பார்க்கணும்னு ஒரு ருச்சி வந்துடுத்தா. எல்லாரும் நடமினோ நபர்கள் உள்ள எல்லாரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த கெடுபடவாயெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடையரவில் பள்ளி விரும்பினான் சிரும்பலற்றம் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாராம். ஆளவந்தார் பார்த்தார் எல்லாரும் கிளம்பினா சரிபட்டு வராதே அப்படின்னா. உடனே எல்லாரும் கேட்டா ஏன் சுவாமி எங்களுக்கு எல்லாம் அனந்தபுரம் வரத்துக்கான ஒரு அதிகாரம் இல்லையோ அருகதை இல்லையோ அப்படின்னா. அவர் சொன்னார் அனந்தபுரம் யார் வேணாலும் வரலாம், பத்மநாபனை பார்க்க தரிசனம் பண்ற அதிகாரம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா ரங்கராஜன் கைங்கரியம் பண்றதுக்கு யாரா வேண்டாமா மடத்து சார்பா அப்படின்னு அவனே எல்லாரும் தலையடி தொங்க போடுண்டாளாம். எல்லாரும் பிரார்த்திக்கிறான் பத்மநாபா நகிஷ்டு போ பத்மநாபா நகிஷ்டு போன்னு எல்லாரும் இப்படி பிரார்த்திச்சுட்டு இருக்கா. ஆளவந்தார் பார்த்தால் அவருடைய கோஷ்டி அவருடைய சிஷ்ய கோஷ்டியில தெய்வாரியாண்டான் அப்படின்னு ஒருத்தர் நல்ல உத்தமமான சிஷ்யன், ஆச்சாரியன் இட்ட வழக்கா இருக்கும்படியான ஒரு சிஷ்யன். அது ரொம்ப உத்தமமான ஒரு குணம். ஒரு நோயாளி இருக்கா அப்படின்னா வைத்தியன் சொல்படி கேட்டா சரீரம் சீக்கிரத்துல சரியாகும், இன்னும் வியாதி விருத்தி ஆகாம தடுத்துக்கலாம். அது போல ஆச்சாரியன் சத்குரு இட்ட வழக்கா இருந்தோம் அப்படின்னா சம்சார வியாதி தீரும், வியாதி விருத்தி ஆகாது, சுகமும் கிடைக்கும், துன்பத்திலேருந்து விடுதலையும் கிடைக்கும். அதனால அந்த சத்குருடைய இஷ்டமா இருக்கிறது முதல் குணம், முதல் அந்த புத்தி வரணும். அப்பதான் மற்றவெல்லாம் தானா நம்மிடத்துல வந்து சேரும். பரிசுத்த மகாராசன் பாகவதம் கேட்கிறான், அவன் பாகவதம்னு கேட்கவே இல்லை. சுகபிரம மகர்ஷி இடத்துல ஸ்ரோத்திரம் பண்ண வேண்டியது எது, கேட்க வேண்டிய ஸ்ரோதவியம் என்ன பண்ணணும், மரணமே தர்மமா இருக்கு மனுஷன் கேட்க வேண்டியது என்னது, நினைக்க வேண்டியது என்னது, யாரை படிக்கணும்னா. அவன் கேட்ட கேள்விக்கு இவர் பாகவத பதிலா சொன்னார். அவ்வளவுதான், அப்படியே கேட்டுட்டு இருந்தான். ஏன் நீங்க வேற சொல்லப்படாதா அப்படின்னு கேட்கலாம். இவன் கேள்வி கேட்டான், அவர் பதில் சொல்றார். இவன் கேட்ட கேள்வி இவ்வளவுதான் கேட்டான். மரணமே தர்மமா இருக்க மனுஷன் பஜிக்க வேண்டியது என்ன, நினைக்க வேண்டியது யார, ஸ்மரிக்க வேண்டியது யார், இவ்வளவுதான் கேட்கிறான். அதுக்கு அவர் பாகவதம் சொல்றார். அவர் டைம் கணக்கு பண்ணி சொல்றார், ஏழு நாள் இருக்கா சொல்லிட்டே போகும் சொல்லிட்டு இருந்தார். அவ்வளவுதான், அவரா ஆரம்பத்தை இப்படி ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. நாங்க அப்பா கிட்ட கேட்டேன் எல்லாம் சொல்றார். இவன் கேட்ட கேள்வி இவ்வளவு, ஆனா அபுத்திரர் மைத்திரையரை பார்த்து இதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. சரி, அவனுடைய ஏழு நாளுக்கு இது சம்பந்தம் அவசியமே கிடையாது. இல்லாட்டி சிசுபாலன் மோஷனை பத்தி, மோஷத்தை பத்தி, தர்மருக்கும் நாரதருக்கும் இருந்த சம்வாதத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தோம்னா சம்மந்த சம்மந்த இல்லாமல் யார் யார் பேசினதெல்லாமோ சுகபிரம மகர்ஷி சொல்லிட்டே வர பரிசுத்த எல்லாத்தையும் தலையாட்டு கேட்டோம். அதனாலதான் ஏழு நாள்ல மோஷம் அடைஞ்சேன். நீங்க எதுவும் நான் ஏதோ கதை கேட்டேன், நீங்க எங்க தாத்தா கதை சொல்லிட்டு இருக்க, எனக்கு எதுக்கு விதிரவ மைத்திரியரை பத்தி பேசிச்சு. நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க, சும்மா சுத்தி வளர்த்து நேரத்தை கடத்தாதீங்க. யாரை ஏமாத்துறேன்னு கேட்கல, பொறுமையா கேட்டுட்டு இருக்கான். அதுல இவ்வளவு ரகசியங்கள் வருது. அவர் சொல்றதெல்லாம் இவன் பொறுமையா கேட்டதுனால இவன் கேட்ட கேள்விக்கு அவர் பொறுமையா பதில் சொன்னார். ராசக்கட கொஞ்சம் நியாயமா படலையே, கொஞ்சம் சரியா வரலையே. இவன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். எப்பன்னா இவன் முதல்ல அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு, அது பெரிய ஒரு லட்சணம், சிஷ்ய லட்சணம். அது ரொம்ப வசத்தியான ஒரு சிஷ்ய லட்சணம். அந்த சிஷ்ய லட்சணம் இருக்கிறவாளுக்குதான் ப்ரூயுகு சித்தசிய சிஷ்யசிய குரவோ குஹ்யம் அப்யுத, அப்படி இருக்கிறவாளுக்குதான் பெரிய ரகசியத்தை கூட அழகா சொல்லுவாள். இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி சொல்லி எவ்வளவு தூரம் தகுதி உண்டோ அவ்வளவு சொல்லிட்டு அப்படி சொல்லாம போயிடுவாள். அது பெரிய சிஷ்ய லட்சணம், சொல் பேச்சு கேட்கறது அப்படின்றது அது வரணும், அது வரமாட்டேங்கிறது நமக்கு. எப்போது நான் சொல்றது நீ கேளு இப்படி சொல்லி ரொம்ப பழக்கப்பட்டவன். திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உனக்கு குரு, நான் சொல்றது நீ கேளுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த குருவோட அப்பப்ப நமக்கு முட்டி நிக்கிறதுன்னு அதான் பிரச்சனை. குரு சொல்லுவார், நான் சொல்றது நீ கேளு, நான் சொல்றது நீ கேளு போல, நான் என்னன்னு சொல்லி முடிச்சிடும் அப்புறம் நீங்க சொல்லும் போல. நம்ம சொல்லவே வேண்டாம், நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய நம்மள பிராதியப்படுத்த விஷயம் சொல்ல போறோம். நம்மள ஓரம் தள்ளிட்டு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம் நினைக்கிறாள், என்ன சவானுக்கு அவளுக்கு சண்டை. நான் என்ன, நான் ஒண்ணுமே பண்ணல, இப்படிதான் ஆரம்பிப்பா. அடுத்தவாள் குத்தம் சொல்லணும், தீர்மானம் பண்ண முதல்ல சொல்லணும், நான் ஒண்ணுமே பண்ண தேமேன்னு இருந்தேன். அவாதான் முதல்ல வாய திறந்தா, யாராவது நான் ஒண்ணுமே பண்ணேன் முதல்ல அவாத எல்லாம் பண்ணிருக்கான்னு அர்த்தம். பேசவே விடமாட்டேங்கிறோம் இல்லையா. அந்த குருவிடத்துல அவ சொல்றத கேட்கும்படியான ஒரு புத்தி, ஒரு வினயம், ஒரு நிதானம் ரொம்ப அவசியம். இது மூணு பெரிய அடிப்படை தகுதி. தெய்வாரி ஆண்டான் மேல சுவாமி ஆளவந்தாருக்கு நம்பிக்கை இருந்ததுதான் ரொம்ப பெரிய விஷயம். எதுன்னா நமக்கு சத்குரு மேல வைக்கிற நம்பிக்கை பெரிய விஷயம் இல்லை, சத்குருக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். அதுதான் பெரிய காரியம், பெரிய காரியம். குழந்தை மேல நமக்கு நம்பிக்கை வந்து பெரிய விஷயமே இல்லை, குழந்தைக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். இந்த மாமா கிட்ட போலாம், இந்த பாட்டி ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டா, இந்த மாமி எனக்கு லட்டு கொடுப்பா சாக்லேட் கொடுப்பான்னு குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வந்தாதான் இப்படி ஒரு இல்லாட்டிக்கு இப்படி திரும்பிக்கும் வா அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிடும். குழந்தைக்கு நம்ம மேல நம்பிக்கை வரா போல சத்குருவுக்கு நம்மிடத்துல ஒரு திட விசுவாசம், அது வர்றது அதை சம்பாதிக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த நம்பிக்கை இருந்ததுனாலதான் சுகபிரம்மம் பாகவதம் சொன்னார், இல்லைனா சொல்லியிருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை சுகபிரம்மத்துக்கு யார்கிட்டயுமே வரலையாம், முழுக்க அத்தனை பேர் இருந்தா, எத்தனை பேர் இருந்தா, வித்திரர்லேருந்து உத்தவர்லேருந்து சுகபிரம்மா சொல்ற துவாபரயுகத்தை ஆதியிலேயே நான் பாகவதம் கத்துனுட்டேன்ற எத்தனை பேர் இருந்தா, திரௌபதி இருந்தா, அர்ஜுனன் இருந்தா, குந்தி இருந்தா, சுபத்ரா இருந்தா, உத்தர இருந்தா, பாகி பாகி மகாயோகன் அவ மேல கூட பெரிய நம்பிக்கை இல்லையா. பாண்டவ வம்சத்துல வந்த ஒரு பிள்ளை மேல அவ்வளவு நம்பிக்கை, ஏன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு சத்கதி அடையணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகுதான் அவன் மேல ஒரு நம்பிக்கை வந்தது. பரீட்சித் மகாராஜனை பத்தி நன்னாவே தெரியும், சுகருக்கும் தெரியாம ஒண்ணும் கிடையாது, அவனுடைய ஜனனத்திலேருந்து எல்லாம் தெரிஞ்சவர். ஆனாலும் பார்த்தார், சரி போலின்னு இருக்கான், செத்த நம்ம கழுத்துல போட்டு போய் கூட வரலையா, எல்லாத்தையும் விட்டுட்டு சரி ஏழு நாள்ல மரணம், ஒரு நாள் வீண் பண்ணிட்டு இப்பயாவது உருப்படலான்னு ஒரு புத்தி வந்தோன்னு அப்ப ஒரு நம்பிக்கை வந்து உட்கார்ந்தாரு. அப்ப கூட எப்ப வந்தாருன்னா, இவன் கேளுடான் எல்லா ரிஷிகளையும் பார்த்து, மரணமே தர்மமா இருக்க மனுஷன் என்ன பண்ணணும், என்ன கேட்கணும், என்ன ஸ்மரிக்கணும்னு அவள்லாம் திரு திரு முழிக்க, சரி இப்ப நம்ம போலாம். அவனுக்கு வேண்டிய பதில் யாரும் சொல்லலேன்னு தீர்மானம் பண்ணிட்டு வர, அவனும் திருவிடங்களை விழுந்து எனக்கு பரம பாக்கியம், பகவான் என்ன அனுகிரகம் பண்ணிருக்கான், நீ எனக்காக வந்திருக்கள் அப்படின்னு உடனே சரி பழைய தெளிவாத்தான் இருக்கான். இப்ப பாகவதம் சொன்னா புத்தியில ஏறும், அதுக்கப்புறமா தான் பாகவதம் ஆரம்பிக்கிற. அப்ப கூட அவன் கேள்வி கேட்டு எனக்கு சொல்லுங்கோ, ஏழு நாள் தான் வாழ்க்கை இருக்கணும்னு ரொம்ப வருத்தப்படாத, ஒன்றரை முகூர்த்த வாழ்க்கை இருந்தவாள்லாம் உண்டு, நீ ரொம்ப அலட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ரொம்ப. அப்ப கூட பரிசுத்தம் ரொம்ப கஷ்டம் தான், ஏழே நாள் தான் எனக்கு வாழ்க்கை, என்ன ஆச்சு அதுக்கு, என்ன அதுக்கே அளவேன்ற, ஏழு நாள் வாழ்க்கைக்கு என்ன பெரிய புலம்பல், அதுக்கெல்லாம் கேட்கறது எனக்கு சமயம் இல்லை. சமயத்தை நம்ம புலம்புவோம், குரு சொல்ல சும்மா நாமஜபம் பண்ணு, பகவானை பிடிச்சிக்க பதினாறு பேர் சொல்லு அப்படின்னு நமக்கு அப்படியே நெஞ்சு அப்படியே துக்கம் நெஞ்சு அடைக்கும். இது கஷ்டம்னு விட சொல்ல வந்தா நம்மளையே திட்டுறாரு, நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்த பெருசா சொல்றது நம்முடைய தர்மம், நமக்கு அது சுவாவம். அப்படி சொன்னாலும் நாலு பேர் உச்சு போட்டுவா, அச்சுச்சோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாலும் நாலு பேர் கிட்ட சொல்லுவா. ஆனா இதனால என்ன பிரயோஜனம், ஆத்மா நஷ்டப்படுறது, ஜீவன் நஷ்டப்பட்டு இருக்கு, ஜீவிதம் நஷ்டப்பட்டு இருக்கு, யாருக்கு என்ன பிரயோஜனம். அதை விட நாலு பத்மநாபான்னு சொல்லி பத்மநாபன் கோயில போய் நாலு பிரதட்சணம் பண்ணா நிஜமாவே சரீரம் மனசு இந்திரியங்கள் எல்லாமே சுத்தமாகும், அதுதானே பிராதான்யம். அதனால சத்குருவுக்கு நம்மிடத்திலே ஒரு நம்பிக்கை வர்றது ரொம்ப உத்தமமான காரியம், அதை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம். பாரத மகரிஷி வேதவியாசருக்கு அவ்வளவு விஷயங்களை சொல்ற, தன்னோட பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் வரைக்கும் வேற எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிற நேரம், தன்னுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை வேதவியாசருக்கு மட்டும் சொன்னார், வேதவியாசரம் மேல அத்தனை தூரம் திருட விசுவாசம், அதனாலே சொன்னார். பிரம்மதேவரிடத்துல அத்தையாராக போய் நீதானே லோக குருன்னு ஆமான் இருப்பார், நாரதற்கு இடம் இல்லப்ப என்னை விட பெரியவன் ஒருத்தன் இருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா காரணம். அதுபோல சுவாமி ஆளவந்தாருக்கு தெய்வாரி ஆண்டான் இடத்துல ஒரு நம்பிக்கை. உடனே தெய்வாரி ஆண்டான பார்த்து, அப்பா நீ திருவனந்தபுரம் இப்ப வர வேண்டாம், நீ இங்க இருந்துண்டு நான் ரங்கராஜனுக்கு செய்யக்கூடியதான எல்லா விஷயங்களையும் நீ பார்த்து பண்ணிட்டு இருந்தான். ரங்கராஜனுக்கு இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் மடத்து மூலமா நித்தியம் பண்ணக்கூடிய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பண்ணிட்டு என் பொறுப்புல நீ இருந்து ஸ்ரீரங்கத்துடைய விஷயங்களை கவனிச்சுட்டு வா அப்படின்னு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அனுஜ்ஞா கைங்கரியம், ஆக்ஞா கைங்கரியம். ஆக்ஞா கைங்கரியம் அப்படின்றது உத்தரவு கொடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொல்றது. அனுஜ்ஞா கைங்கரியம் அப்படின்னு நம்மளாம் கேட்டு வாங்கிட்டு பண்றது, ரெண்டு நிறைய வித்தியாசம் ஒண்ணு. இதே இவருக்கு ஆக்ஞா கைங்கரியம் ஆச்சாரியனே சொல்லிட்டா நீ ஸ்ரீரங்கத்தை இருந்து பாத்துக்கோப்பா, நான் திருவனந்தபுரம் போயிட்டு வரே அப்படின்ட்டா. வந்து போயிட்டா தெய்வாரி ஆண்டா துக்கம் நெஞ்சு அடைக்கிறதா. என்னடானா ஆச்சாரியனை பிரிஞ்சு ஒரு ஸ்ரீரங்க வாழ்க்கை அவசியமா. ஆச்சாரியன் கூட இருந்தா ஸ்ரீரங்கம் வசதி தான், திருப்பதியும் வசதி தான், அனந்தபுரமும் வசதி தான், குருவாயூரும் வசதி தான், துவாரகையும் வசதி தான். அந்த இடத்துல கோவில்களே இல்லாத ஒரு இடமா இருந்தா கூட ஆச்சாரியன் கூட இருந்தா அது பரபோக்யமான ஒரு ஸ்தலம். அது உத்தமமான திவ்ய தேசமா இருந்தாலும் ஆச்சாரியனுடைய சங்கம் இல்லை, சத்சங்கம் கிடைக்கலே அப்படின்னா அது சுகம் இல்லை. சரி, இருந்தாலும் ஆச்சாரியம் வார்த்தையும் மீற முடியாது. அதனால தலை குனிஞ்சுட்டா ஆள வந்து அதுக்கு மேல நிக்கல, நீ இருந்து பாத்துக்கப்பா, நாங்கெல்லாம் கிளம்புறோம் சொல்லி எல்லாரையும் கூட்டுண்டு திருவனந்தபுரத்துக்கு கிளம்பிட்டார். யாரும் போய் தெய்வாரி ஆண்டானுக்கு சமாதானம் சொல்லலையா, என தண்ணியும் விட்டுட்டு போயிடுவாரு பயம் வாளுக்கு. ஆச்சாரத்தில் மட்டும் அவா போறாளே, நீ போய் கேளு அப்படி ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்றதா முடிஞ்சா. அதனால யாரும் வாயிருக்க எல்லாரும் பின்னாடியே தெய்வாரியம் நன்னா படிச்சு வர திரும்பி பார்க்காம கிடக்குறனு போயிட்டாள். இதுக்கு வம்பு, நம்மளை கூண்டு போறதுக்கு சந்தோஷம் அப்படின்னு போயிட்டா. அழகா சுவாமி ஆள வந்தார், இங்க வந்துட்டார். அவர் நடமினோ நபர்கள் உள்ள இருந்து தியானம் பண்ணிட்டே வந்துட்டார். அங்க தெய்வாரி ஆண்டான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், ரங்கராசன் கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், ரங்கராசனை பார்க்கிறார். ஆனாலும் அந்த ஆச்சாரியனை பிரிஞ்ச விரக தாபம் என்னமோ பண்றதா, சரீரம் ரொம்ப பலகீனமாயிடுது. ஆகாரம் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார், தூங்க மாட்டேங்கிறார், புலம்பின் இருக்கார். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சாணத்தின் நிழல் கிடைக்குமா. சொன்னாவே குரு விரகத்துடைய பாட்டு தான் அது, ஆனா விரகமே இல்லாம பாடிட்டுருக்கான். எல்லாரும் பாட்டு தெரியும், ராகம் தெரியும், விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா அப்படின்னு. அது விழியை பத்தியும் யோசிக்கிறது இல்ல, கரத்தை பத்தியும் யோசிக்கிறது இல்ல, சிறுபடி நேரத்தை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. அதுவும் பாட்டு நல்ல பாட்டு, அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. கேட்கும்போது என்னமோ பண்ணி என்னமோ பண்ற பாட்டு தான் அது. ஒன்னும் பண்ண வேணா மனசு மறுத்து போச்சுன்னு அர்த்தம். ஏதாவது பண்ணா அது ஏதோ கொஞ்சம் ஓரத்துல சரக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரு தாங்கல, எப்ப நான் என் ஆச்சாரியனை பார்ப்பேன், எப்ப என் சத்குருநாதனை பார்ப்பேன். ஸ்ரீரங்கத்துல என்ன சத்குருமார்கள் குறவா, நிறைய பேர் இருக்கலாம். என் குரு அந்த சுவாதீனம், அது சில இடங்கள்ல அந்த ஒரு மமக்காரம் அவசியம். என் பத்மநாபன் அந்த மமக்காரம் அவசியம் திருவனந்தபுர வாசிகளுக்கு. என் குருநாதன் அப்படின்னு சிஷ்யாளுக்கு அந்த மமக்காரம் அவசியம், அது அவசியம். அதுக்காக அடுத்த சத்குருவையோ அடுத்த தேச திவ்ய தேச பெருமாளையோ கேவலப்படுத்தின அர்த்தம் இல்லை. அது இதெல்லாம் அவசியமான ஒரு விஷயம். இது என் கை, இது என் கண்ணு சொல்றோம் இல்லையா, அது கூட பிரச்சனை. ஆனா இது என் பெருமாள், இவர் என்னுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றதுல ஒரு மமக்காரம் அவசியமா இருக்கு. மற்ற எல்லா விஷயங்கள்லையும் மமக்காரம் அதல பாதாளத்தை கொண்டு விடும். இந்த மமக்காரங்கள் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். என்னோட கண்ணன் அப்படின்னு அந்த மமக்காரம் இருந்ததுனாலதானே கோபிகள் எல்லாம் வந்தா. வேலைக்கு இல்லாத பய ராத்திரி உட்காந்து வேணு காணம் பண்றானா பொறப்பு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவா. என் கண்ணன்றதுனாலே தான் அந்த வேணு காணம் கேட்டவுடனே தானா பரபரத்து ஓடி வந்தா. அதனால சில இடங்கள்ல அந்த சுவாதீனம் என்னோடது அப்படின்னு அது வரணும். அது வந்தாதான் ரசமா இருக்கும். என்னாராயணன் அப்படின்றான் இல்லையா பிரகல்லாதன், என் அரங்கத்து என்ன முதல் அப்படின்ற ஆண்டாள், என்னுடைய ரங்கராஜன் என்ன முதல் தெரியுமா. அவர் ரங்கராஜன் எல்லாருக்கும் தாண்டி உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா என் ரங்கன் வேறதா, என்ன ரங்கத்து இன்ன முதல், மத்தவாருக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு இப்படிதான் ரங்கநாதன பழக்கம் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடையதான பிரேம பாவத்தை சொல்ல. என்ன ரங்கத்து என்ன முதல், நான் பார்க்கிற ஸ்ரீரங்கம் அப்படி பிருந்தாவனம் போல, அப்படி பிரேம சல்லாபம் மிகுந்ததான ஒரு ஸ்தலம். அதனால என்ன ரங்கத்து என்ன முதல், எனக்கு என்ன முதல், என்னோட ரங்கநாதன் மற்றவாளுக்கு சுகமா இருக்க மாட்டார், கொஞ்சம் கசுக்கும். ஒரு குட்டி குழந்தை பாக்க ரங்கராஜன் வேற, வயசு கொண்டு பாக்க ரங்கராஜன் வேற, பணக்காரன் பாக்க ரங்கராஜன் வேற, ஏழை பாக்க ரங்கராஜன் வேற, வியாதியஸ்தன் பாக்க ரங்கராஜன் வேற, அவாவ பாவத்துக்கு விருந்தா மாதிரி ரங்கநாதன். அதே பத்மநாபர் தான், எத்தனையோ போலீஸ்காரா இருக்கா, அத்தனையோ பேர் இருக்கா, அவாள்லாம் பாக்குற பத்மநாபன் வேற. இந்த உலகத்துக்கு பல பேர் பாக்குறா, பெரிய மல்டி மில்லியனர் எத்தனையோ பேர் இல்ல, அவாள்லாம் பாக்குற பத்மநாபன் வேற, மீடியாக்காரன் பாக்குற பத்மநாபன் வேற, பக்தர்கள் பாக்குற பத்மநாபன் வேற. அவ பாவத்துக்கு தகுந்தா போல மாறான் இல்லையா பெருமாள். அந்த மாதிரி என்ன ரங்கத்து இன்னவர் இந்த சுவாதீனம் அவசியம் என் பெருமாள் என் ஆச்சாரியன். அந்த மாதிரி இந்த சுவாதீனமா என் ஆச்சாரியன பிரிஞ்சு நான் இருக்கேனே, இது என்ன வாழ்க்கை, என்ன சுகம் இது, நித்தியம் சாப்பிட்டு தூங்கிண்டு இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம், பல வருஷமா பழக்கமான ஒரு ருட்டீன் தானே இது. அதனால அப்படி ஏங்கி அழைச்சிட்டு இருக்காரு, உடம்பு அழைச்சு போகிறது பலகீனமாயின் இருக்கு, கோவிலுக்கு கூட போக முடியல அந்த விரக தாபத்தினால. உடனே சில பேர் தான் ஆளவந்தாரோட போக முடியாதவா, பல பேர் இருந்தா ஆளவந்தாருடைய சிஷ்ய கோடிகள், அவள்லாம் விஷயம் வந்து வைத்தியரை கூட்டின்னு வந்து காட்டி இவருக்கு என்னன்னு தெரியும், உடம்பே முடிய மாட்டேங்கிறது, ரொம்ப பலகீனமா இருக்கார், எழுந்து நடக்க கூட மாட்டேங்கிறார், இப்ப படுத்த படுக்கே ஆயிட்டார். ஆளவந்தார் வெளியூர் போயிருக்கார், திருவனந்தபுரம் போயிருக்கார், அவர் திரும்பி வர வரைக்கும் நன்னா அவர் வச்சுக்கணுமே அப்படின்னு வருத்தப்பட்டு வைத்தியனை கூட்டு வந்து அவருக்கு நாடி எல்லாம் பிடிச்சு பார்த்தார், எல்லாம் செக் பண்ணி பார்த்தா சரீரத்துல வியாதிக்கான எந்த விதமான ஒரு சிம்டமும் இல்லை, அறிகுறியும் இல்லை. உடனே வைத்தியன் சொல்லிட்டார், இவருக்கு மனோவியாதி, மனசுல ஒரு தீராத கவலை இவரை போட்டு உலுக்கி எடுத்துருக்கு, அது மனசை போட்டு அடிச்சுட்டு இருக்கு, அதனால இவருக்கு ஆகாரத்துல சத்தை இல்லை, மற்ற விஷயங்கள்ல சத்தை இல்லை, அதனால உடம்பு பலகீனமாயிடுத்து, தன் உடம்பு மேல அக்கறையும் விட்டு போயிடுது, அதனால அவர் மனோக்கு மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தை நிவர்த்தி பண்ணாதான் இவர் இனிமேல் உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே அவெல்லாம் பயந்து நடுங்கிட்டு ஆளவந்தாக்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு பயந்துருவோம், நமக்கு என்ன கவலை சொல்லுங்கோ, குடும்பத்தை பத்தி கவலையா என்னெல்லாம் கேட்ட வருஷம், அதெல்லாம் ஒரு கவலை, எனக்கெல்லாம் அந்த கவலை முன்னாடி இருந்து இப்ப இல்லை, அது ஏன் ஆச்சாரனை பிடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் குருவுக்கு தானே கவலை, நம்ம குருவை பிடிச்சிட்டோம்னா குருவுக்கு தானே கவலைகளா, சரீரம் எப்படி இருக்கு, அவ குழந்தைகள் எப்படி இருக்கா, குடும்பம் எப்படி இருக்கா, பந்துக்கள் எப்படி இருக்கா, அவ பண்ணக்கூடிய தொழில்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு, எல்லா கவலையும் குருவுக்கு தானே, எல்லாம் அவ சம்பந்தப்பட்டவ எல்லாரும் விசாரிச்சுட்டு இருப்பா, ஏன் அப்படின்னா அது குருவுடைய தர்மம், குருவுடைய தர்மம். அதனால சொன்னா எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு கவலை இல்லை, பின் என்ன கவலை, என் ஆச்சாரியன் ஆளவந்தாக பிரிஞ்சுட்டேனே அது ஒண்ணுதான் கவலை. அவெல்லாம் சொன்ன பிரியலையே, அவர் தான் திரும்ப வந்துருவாரே, வருவார், ஆனா அத்தனை நாள் இழந்தது இழந்தது தானே, என் குருவோட அடியேன் இருக்க வேண்டிய சமயங்கள் நான் இழந்தது இழந்தது தானே, அது வருமா அப்படின்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாரு தெய்வாரி ஆண்டான். உடனே அவ பார்த்தா இப்படியே விட்டோம்னா சரிபடாது, சரி வாட்டான், சரி நாங்க பண்றோம், நீங்க ஒத்துக்கொள்ள சொல்லுங்க, உங்களால நடக்கிற மாதிரி நிலைமையில் இல்லாமா, நாங்க ஒரு பல்லக்கு மாதிரி ஏற்பாடு பண்றோம், அதுல நீங்க உட்கார்ந்துட்டு வாங்கோ, உங்களை நாங்க திருவனந்தபுரம் அழிச்சுட்டு போறோம். உடனே ஹா அளவந்தார் பாக்கிறதுக்கு ஆனார், ஆமாட்ட உடனே சரிட்டு அவர் சொன்னார், என் உடம்பு ரொம்ப மோசமாயின் இருக்கு, சீக்கிரம் அழிச்சுட்டு போயிடுங்க, உசுறு போனாலும் என் அளவந்தார் சரணகமனங்கள்ல நான் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னுட்டார். உடனே அவன் நிறைய பேர் சேர்ந்துட்டு ஒரு பல்லக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தெய்வாரி ஆண்டான தூக்கி அதை உட்கார வச்சு தூக்கிட்டு வர, இந்த ஆச்சாரிய விரகம் அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு கூட ஆள் அனுப்புறது பாருங்க, ஆச்சாரிய தியானம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக, சத்தியம் சந்தேகமே கிடையாது, ஸ்வயம் அனுபவத்தை நான் சொல்றேன், என் குருநாதனுக்கு என்னெல்லாம் உண்டோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன பண்றதுக்கு பல பேர் தாங்குறான், சத்தியத்துல நான் பார்த்துட்டேன். இது என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு என் குருவை பார்த்தேன்னா இன்னி வரைக்கும் அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் என் சத்குரு, அந்த குரு பலம் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு, சத்தியம் அதுக்கு சமானம் எதுவும் இல்லை. இவர் அந்த ஆச்சாரிய விரகத்தை துடிக்க 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 ரங்கநாதன் பார்த்தா ஆள வந்தாரே அனுப்ப மாட்டேன்னு, அவர் இவரை பல்ல கலாச்சு முதல்வன் அழிச்சுட்டு போங்கப்பா, இதுக்கு நமக்கு வம்பு பொல்லாப்பு, அப்புறம் ஆள வந்தார் வந்து என் சிஷியன் உன நம்பி விட்டுட்டு போனா நீ என்ன குண்டு போட்டியான்னு கேட்டாருன்னா, பொல்லாப்பே வேண்டாம் முதல்வன் அவன் அப்புறம் ஐஷன் போற வழியை பார், பத்மநாபன் ஆச்சு அவன ஆச்சு ஆள வந்தார் ஆச்சு, நமக்கு இந்த பொல்லாப்பே வேண்ட கலப்பு வேணும்ட்டார், அழகா பல்லக்களை உட்கார வச்சு அழிச்சுட்டு போறான், பந்துக்குள்ள யாராவது பல்லக்கெல்லாம் உட்கார வச்சு அழிச்சுட்டு போவாளா, சத்குரு ஸ்மரணை சொன்னாலே குரு தியானம் அபார மகிமா, குரு மகிமா அதி அதி அபார மகிமா, அதி அதி அபார மகிமா, அபார மகிமா கூட சொல்லி பார்த்தலையா, அதி அபார மகிமா இல்லையா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா. நிஜமாவே அவ்வளவு கிருபை அந்த குருவுடைய காருண்யம், வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அழகா ஒரு திருக்கின்றவரா கொஞ்சம் கொஞ்சமா குருவை பார்க்க போறோம் பார்க்க போறோம் பார்க்க போறோம். ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு? இன்னைக்கு ட்ரெயின்ல போனாலே ஒரு 8 மணி நேரம் ஆகிறது. அந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து தூக்கிட்டு வர்ற ஆளாம், ஆளா அந்த தியானம் பண்ணிட்டு பத்மநாபன் நினைச்சிட்டு ரங்கராஜன் பேரை சொல்லி இவர் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுமே, இவர் பாரு பாதி வேலை எங்க போயிட்டாருனா பயந்து 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 திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உடம்பு பலம் கூடுறவன், நான் குருவை பார்க்க போறேன் அப்படின்னு அந்த இந்த குழந்தைகள்லாம், சில குழந்தைகள் அம்மா எல்லாம் வேலைக்கு போவார், காத்திரப்போ இப்படி அழுகு அப்படி வாடியே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சமாதானம் ஆகி இப்படி இதை விளையாடிட்டு இப்படி காலம் கடத்தின்னு இருக்கும். அதுக்கு தெரியும் அம்மா வர சமயம் ஆயிடுத்து அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட இதெல்லாம் மாறும், சுபாவம் எல்லாம் மாறும். அது வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கும், ஒழுங்கா சாப்பிடாது ஒண்ணும் பண்ணாரு. இந்த 4 மணி ஆயிடுத்து அம்மா 5 மணிக்கு வரணும்னா உள்ளுக்கும் வாசலுக்கும் அலைஞ்சுட்டே இருக்கும். 5 மணி ஆயிடுத்து அங்கேயே வாசலே கத்தின்னு இருக்கும். அது பெருசா அந்த ரோட்ல விட்டுட்டா அப்படின்னா திரும்பி முக்கு வரைக்கும் போய் நிற்கும், அம்மா வரலா வரலா வரலான்னு. அம்மாவை பார்க்க போறோம்னா அதுக்கு எங்கேருந்தோ ஒரு பலம், ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம் எல்லாம் வரா போல. இவருக்கு ஆச்சாரியன் ஆளவந்தார பார்க்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு குதூகலத்துல ஜம்னு நடக்க ஆரம்பிச்சுட்டார். அழகா பல்லக்கெல்லாம் வேண்டாம், அவரே நடந்து நடந்து வர. திருவனந்தபுரம் வர சந்தோஷம் இல்லையா, ஆளவந்தார பார்க்க வரோம்னு ஒரு சந்தோஷம். ஆளவந்தார் அழகா இங்க செட்டில் ஆயிட்டார், ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயா சபாட அனந்தபுரம் நன்னா இருக்கு, பத்மநாபன் சௌக்கியமா இருக்கார், ஜம்முன பார்த்துட்டு இருக்கா. அப்பா இத்தனைக்கும் திருமுகத்தை பார்க்கவே இல்லை, டெய்லி வருவார் திருவடி திருநாவி பாப்பாரு இறங்குவார், இப்படியே பண்ணிட்டு இருக்கார் திருமுக மண்டலத்தில் தரிசனம் பண்றாரு. ஆனா அந்த திருவடி திருநாவியிலேயே ஆஹா 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 ஆஹா, கெடுமிடவாய் எவெல்லாம் கேசவா இந்த நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் அமர்களும் குறுகையில்லா, விடமுடை அரவில் பள்ளி விரும்பினா சுரும்பலற்றும் தடமுடை வயல்லனம் தபுர நகரம் புகுதும் இன்று இதையே சொல்லிட்டு பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தம் இதையே வந்து பத்ம தீர்த்தம் ஆடுவார், வராக தீர்த்தம் ஆடுவார், சங்கமுகர் போய் தீர்த்தம் ஆடுவார், பத்மநாபனை பாப்பா பத்மநாபன் சிங்கில உட்கார்ந்துப்பார், அவள் வாடி பிரபந்தம் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இவ்வளவுதான், எதுவுமே தெரியாது. புராணத்தை சொல்லிருக்கும்படியான தீர்த்தங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு பத்மநாப ஸ்மரணம் பண்ணிட்டு பத்மநாபா பத்மநாபா பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே அப்படின்னு பத்மநாபனுடைய நாமத்தையே சொல்லிட்டு சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார். அப்பதான் திடீர்னு தோன்றது சுவாமி ஆளவந்தார் குறுகை காவலப்பன் அப்படின்னு ஒரு மகாத்மா உண்டு, அவர் நாதமுனிகள்ன்ற மகாத்மாவுடைய சிஷ்யர். நாதமுனிகளுக்கு 2 சிஷ்யர்கள் முக்கியமா, ஒருத்தர் குறுகை காவலப்பன், இன்னொருத்தர் ரொம்ப விசேஷமானவர் அந்த குருவே கவலப்பன், ரொம்ப விசேஷமானவர். இன்னொருத்தர் உய்யக்கொண்டா, ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப விசேஷமான சிஷ்யர். இந்த நாதமுனிகள் இந்த குருவே காவலப்பனுக்கு யோக ரகசியம் சொல்லி கொடுத்திருக்கார், யோகத்துல எப்படி தெய்வத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு. இப்ப எல்லாம் சொல்லி கொடுக்க யோகா, யோகம் வேற யோகா வேற, ரெண்டு நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படியே தியான ரகசியம் அது, இப்ப சொல்றது மெடிடேஷன் கிளாஸே கிடையாது, சும்மா ஏமாத்துது. மெடிடேஷன் அவரோட முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவு அழகா அப்படி உட்காந்து அப்படி ஹதயத்துல உள்ளுக்குள்ள நீல தோயத மத்தியஸ்தா அப்படின்னு உள்ளுக்கு அப்படியே பார்க்கலாம். ஸ்ரீயா பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல விஸ்வரூப தரிசனம் சொல்லிட்டு அந்தரியாமி தியானத்தை பத்தி சொல்லுவார், சுகபிரம ரிஷி வர்ணிப்பார், பாதாதி கேசம் கேசாதி பாதம் வர்ணிப்பார். அது அப்படியே தியானிக்கிறது தான் ரகசியம். அந்த ரகசியம் நாதமுனிகள் இந்த குறுகை காவலப்பன்ற மகாத்மா சொல்லி கொடுத்திருக்கார். உய்ய கொண்டாடுறதுக்கு சொல்லித்தரேன்னு அவர் சொன்னாரா, பிணம் கிடக்க மனம் புணரலாமோன்னு ஆத்துல பணத்தை போட்டு பார்க்க ஒரு பங்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாள். அந்த மாதிரி ஊர் முழுக்க எல்லாரும் கலியுகத்துல பைத்திய மாதிரி அடைஞ்சிட்டு இருக்கா, எல்லாரும் அழுதுட்டு இருக்கா, புலம்பின்னு இருக்கா, ஒன்னும் சுகமா இல்லை, இத்தனை பேர் துக்கப்பட சமயத்தில் நான் மட்டும் யோகத்தை உட்காந்து ஆஹா 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 நான் மட்டும் அனுபவிச்சு என்ன சுகம் இது, பிணம் கிடக்க மனம் புணர்வு எவ்வளவு பைத்தியக்காரன், இத்தனை பேர் துக்கத்துல புலம்பின்னு அழுதுண்டு வைத்தியாவதுனா பாப்பா நான் மட்டும் சௌக்கியமா இருக்கேன்னா எவ்வளவு கேவலம் அது அப்படின்னு அவர் எனக்கு வேண்டாம்ட்டா. இந்த குறுகை காவலப்பன் மட்டும் அதை வாங்கிட்டா அவர் அதே ஸ்மரணையிலேயே இருப்பார், அதே ஸ்மரணை. அப்ப ஆளவன் தான் ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குறுகை காவலை பண்ற அந்த மகாத்மாவிடத்துல போயிருந்தார். அவர் வீதி யோகத்துல உட்கார்ந்துருப்பார், அவர் வாடகையா உட்கார்ந்துருப்பார், எல்லாரும் பின்னாடி போய் நின்று இருக்கார். அப்ப இவர்கள் உட்கார்ந்துருக்கார், ஆளவன் தான் நிறைய பேர், இவர் முதுகு பின்பக்கத்துல நிறைய பேர் வந்து நின்று இருக்கார் இந்த குறுகை காவலை பண்ற மகாத்மா பார்க்கறதுக்கு. அப்ப அவரை தியான திறந்த டக்குன்னு கண்ணை முழிச்சு சொட்டை குளத்தோர் எவரேனும் உண்டோ அப்படின்னா, சொட்டை குளம் அப்படின்னு சொல்லுவார், சோழியன் சொல்லுவார், இன்னைக்கு உண்டு அந்த மாதிரி அந்த குளத்தை சேர்ந்தவர் எவரேனும் உண்டோ அப்படின்னா, உடனே சுவாமி அளவந்தர் அடியேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்னார். என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த மாதிரி யோக ரகசியம் தெரிஞ்சுக்கணும், தாத்தா சொல்லிட்டு போயிருக்கார், நாதமணிகள் சொல்லிட்டு போயிருக்கார், அதனால அப்படியா, சரி சரி குரு புஷ்ய யோகத்தன்னைக்கு வந்து பா அப்படின்னுட்டா. உடனே சரி சுவாமி என்ன நிக்கிறாய் அப்படின்னா, இல்ல ஒரு சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னா, என்ன இல்ல நான் பின்னாடி இருந்தேன், சொட்டை குளத்தோர் வந்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ஆள் வந்தாரு இப்படி கேள்வி கேட்கிறாங்க, மத்தவளை சொல்ல முடியுமா கேட்டுட்டாராம். உடனே சொன்னார், இல்ல நானும் கண்ணனும் விளையாடின் இருக்கோம் அப்படின்னா, கண்ணன் யார் இருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டான், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி யார் இருந்தாலும் போங்குடி அப்படி அவ திரும்பி கூட பார்க்க மாட்டான், வாபாடுக்கு தவமா கிடப்பா, 30 கோடி தேவர்கள் வந்தா கண்டுக்க மாட்டான், அப்படிப்பட்டவன் என் மடியில நின்று விளையாடும் பொழுது என் தலையை கீழே அழுத்தி எழுத்தி எட்டி எட்டி பின்னாடி பார்த்துட்டு இருக்கானோ அவனுக்கு விருப்பப்பட்டவர்கள் சொட்டை குளத்தோர்கார பாத்துக்கோங்க. அந்த குளத்துல பிறந்தவர் தான் ஸ்ரீமான் வாசுதேவாச்சாரியர். சும்மா இல்ல பத்மநாபன் ஆள பிடிச்சு உட்கார வச்சிருக்கான் அப்படின்னா, அவன் தலைய குனிய வச்சு குனிய வச்சு பார்த்துட்டு இருக்கானா கண்ணன் ஆள வந்தார், தலைய குனி குனி இவர் தலையை தெரியும் ஏடா சும்மா இது அரைக்காத அப்படி இவர் தலையை குனிய வச்சு குனிய வச்சு பின்னாடி பார்த்துட்டு இருக்கான். அப்படி கண்ணனுக்கு பிரியப்பட்ட ஒரு குளம் சுவாமி ஆளவந்தாருடைய குளம், சொட்டை குளம் அப்படிங்கிற ஆச்சரியம், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ஆளவந்தார். அவருக்கு இந்த குரு புஷ்ய யோகத்தின் பொழுது அப்பா நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எப்படி வந்துவிடுவார் சுவாமி ஆளவந்தார், இங்க வந்தவருக்கு நாலு கிழமை எல்லாம் மறந்து போயிட்டா தான் பிரச்சனை. திருவனந்தபுரத்துக்கு வந்தா, திருவனந்தபுரத்துக்கு வந்தா ஒரு பெரிய மறதி வந்துடும், அது நிஜமாவே பத்மநாபனை பார்த்தா தானா ஒரு மறதி வந்து தொலைக்கும். பத்மநாபன்ற ஒரு வஸ்துவத்தை வர வேற எந்த வஸ்துவுமே ஞாபகம் வராது. நீ உலகத்துல போய் எங்கேயா திருவனந்தபுரம் சொல்லும் போல 100,000 கோடி அப்படின்னா, சரி கேரளா சீஃப் மினிஸ்டரோ இல்லாட்டி இதோட நிலப்பரப்போ, இது கேரளான்ற ஊர்லாம் தெரியாது, ஆனா திருவனந்தபுரம் அப்படின்னா நீ உலகத்துல பில்கேட்ஸ் வரைக்கும் தெரியும், முஸ்லீம் தீவிரவாதி வரைக்கும் தெரியும், திருவனந்தபுரம் பாகிஸ்தான்காரன் கூட திருவனந்தபுரம் நல்லா தெரியும், இந்து தர்மம் ஆகாதவா இந்தியா ஆகாதவாளுக்கு கூட திருவனந்தபுரம் அப்படின்னு அது போல பத்மநாபன தரிசனம் பண்ண வந்த ஆளவந்தாருக்கு குரு புஷ்ய யோகம் நாள் என்னைக்கு மறந்து போயிடுச்சான். அவள்லாம் மறக்கவே மாட்டான், அவளுக்கு இந்த விஷயத்துல மறதியே வராது, பத்மநாபன ஜாகிரதையா இருக்கும், எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரு பெருமாள். அழகா வந்தவருக்கு இந்த குரு புஷ்ய யோகம் எப்பவும் மறந்து போயிடுதான் டக்குன்னு, என்னைக்கு குரு புஷ்ய யோகமோ அன்னைக்கு காலங்கத்தில் பஞ்சாங்கத்தை கொண்டா அப்படின்னு பாருங்க. அடவா இன்னைக்கு குரு புஷ்ய யோகம் இப்ப இருக்கணும், இங்கேருந்து கிளம்பணும் வீரநாராயணபுரம், அவருக்கு இருக்க குருகை காவலப்பன். உடனே ஆளந்த ரொம்ப வருத்தப்பட்டார், அடவா ஒரு புஷ்பக விமானம் இருந்தா டக்குனு போய் அவரை பார்த்துருவேன், புஷ்பக விமானம் ஒண்ணு இல்லையே திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்புறதுக்கு, ஒவ்வொருத்தரையும் ஃபிளைட் ஏறும்போதுதான் நினைச்சு ஆளந்தர் இல்லாம போயிட்டார் நம்ம கூட, ஆளந்தர் காலத்துல இந்த ஃபிளைட் இல்லாம போயிடுது, இருந்து அழகா கிளம்பி போயிருப்பார். இன்னொன்னு உண்டு, அவன் நினைச்சா அஷ்டமா சித்திகள் மூலமா போயிடலாம், ஆனா பத்மநாபன் எல்லாத்தையும் மறக்கடிச்சு அவனுடைய தாசானு தாசனா மாத்திட்டதுனால உடனே ஆளவந்தார்ப்பா. இன்னைக்குதான் குரு புஷ்யம் சொல்லி வேகமா நடக்கலாம்னு நடக்கிறாராம், எங்க இருக்கு எவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு, உடனே வேகமா கிளம்புறாராம் சுவாமி ஆளவந்தான். பத்மநாபா மன்னிக்கணும், என்ன அவசரமா கிளம்புறா அப்படின்னா, இல்ல குரு புஷ்ய யோகம் குருகை காவலை பண்ண பாக்கணும் வந்து மறந்தே போயிட்டேன் அப்படின்னாரா. பத்மநாபன் சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டார், மறக்கடிச்சு விட்டு அப்புறம் அனுப்பி வைக்கிறார், வர வச்சார் மறக்கடிச்சார், அப்புறம் இவர் ஞாபகம் வந்துட்டு கிளம்பிட்டார். ரங்கராஜ் ஞாபகப்படுத்தின பத்மநாபன் ஞாபகப்படுத்த குரு புஷ்ய யோகத்தை பத்தி, ரங்கராஜ் ஞாபகம் பத்மநாபன் கதியே கிடக்குறாப்பா, திருவனந்தபுரத்திலே இருக்க முதல்ல கிளம்புற வழியை பாரு, நீ குரு புஷ்ய யோகம்னு ரங்கராஜன் நினைவு கொண்டாட உடனே அங்கே கிளம்புறா, வேக வேகமா வேக வேகமா சுவாமி ஆளவந்தார் நடக்கிறாரா. ஞானிகள் வாழலாம், ஆனா சமயத்து இந்த ஞானம் எல்லாம் தோத்து போயிடும், இந்த பக்தி பரவச நிலையில ஞானம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி காணாமல் போடும், பக்தி பெரிய சாகரம், இந்த சாகரத்துல ஞானம் படாத பாடு ஒண்ணுமே தெரியவே தெரியாது, அதனால பெரியவாள் ஞானம் வேண்டாம் எனக்கு பக்தி போதுன்ற. உடனே சுவாமி ஆனந்தர் வேக வேகமா குருகை காவலப்பன் மகாத்மா இருக்கும் இடத்துக்கு கிளம்புறா. வேகமா பத்மநாபன் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறா. நடமையோன்னு எப்ப வருவேன் தெரியாதா பத்மநாப சத்தியம் வரது ஒரு சுகம் கிளம்புறோம் அப்படின்னா துக்கு திக்கு நடிக்கணும். திரும்பி வர வைப்போமா வருவோமா தெரியாது. வந்தோம்னு அவனுடைய கிருபா கடாட்சம் அவ்வளவுதான். அப்படியே நினைச்சு எப்படி போறார். இன்னைக்கு கரமனை நம்ம சொல்றோம், கரைமனை ஆற்றம் கரை. இந்த கரமண ஆத்தங்கள்ல இவர் நெருங்க அதே சமயத்துல தெய்வாடி ஆண்டான். அவ்வளவு அழகா ஜோர அங்கேந்து வர ரெண்டு பேரும் அந்த கரமனை ஆத்தங்களை பாக்கிறான். ஆளந்தார பார்த்தோம் இன்னும் பலம் நன்னா கூடி போயிடுச்சு. தெய்வாரி ஆண்டானுக்கு வேகமா ஓடி வந்தா சுவாமி ஆளந்தார் திருவடியை பிடிச்சிருந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சுட்டார். ஆளந்தார் பார்த்தா நிறைய பேர் ஸ்ரீரங்கத்து வாசிகள் இவருடைய சிஷ்யாள். இப்படி பார்த்தா என்ன இவ்வளவு தூரம் எல்லாரும் அனந்தபுரம் வந்திருக்கேள அப்படின்னு இவர் யார் அப்படின்னு தூக்கி வாரி போட்டது தெய்வாரி ஆண்டானுக்கு. இவர் யார் அப்படின்னு ஒரு குரு கேட்கிறாருன்னா அப்ப அவர் நினைவுலே நம்ம போயிட்டோமா. சத்குரு நம்மளை மறந்துட்டா, பெருமாள் மறந்தாலும் சத்குரு ஞாபகப்படுத்த, சத்குருவே மறந்துட்டாருன்னா யார் ஞாபகப்படுத்த. குழந்தைக்கு அம்மா எல்லாத்தையும் சொல்லுவா, அம்மாவே குழந்தைய மறந்து விடாதியா, என் குழந்தைய எனக்கு தெரியலே அப்படின்னு விட்டா எவ்வளவு கஷ்டம். அது போல தெய்வாரி ஆண்டனை பார்த்து இது யார் அப்படின்னு விட்டா மத்தவாத அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சுவாமி தேவரனுடைய சிஷ்யன் தெய்வாரி ஆண்டான். அவன் பிரிஞ்ச ஏக்கம் அவர் உடம்பு ரொம்ப மோசமா போயிடுதால பல்லக்கெல்லாம் வச்சு தூக்கிட்டு வந்த வைத்தியனை பார்த்தோம். வைத்தியர் உங்களை பார்த்தா சரியா போயிடும், மனோவியாதியை சரி பண்ணணும்னா மனசுல என்ன கஷ்டம்னு கேட்டா உங்களை பிரிஞ்ச கஷ்டம்னு சொன்னார். அதனால கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு உடனே ஓ அவரோ இவர் அப்படின்னு தெய்வாரி ஆண்டான் பேர் கூட சொல்லலையா. தெய்வாரி ஆண்டான் எழுந்திரின வேற சொல்லலையாம் குரு, எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லலையா. யாரும் வேற கேட்டோம், அதுவே இருக்கு பெரிய துக்கம். இத்தனை தூரம் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு ஓடி ஓடி வந்து திருவடியில விழுந்தா யார் இவன்னு கேட்கிறாங்க, இதை விட துக்கம் வேற என்ன இருக்க முடியும். உடனே இவர் பார்த்தார், ஓ அவராயுவ அப்படின்னா எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன்னா ஆளு வந்தாரு அப்படி கஷ்டம் படாதபடி என்னமோ முன்னவன தெரியாதபடி புதுசா இப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறாரே அப்படின்னு நினைக்கும் போது தெய்வாரி ஆண்டானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சுவாமி ஆள வந்தா கொஞ்சம் கிண்டலா சிரிச்சுண்டே சொன்னார், ராமன் சத்யசந்தன் அவனாலே பரதன் வைத்த விடத்தி இருந்தான் அப்படின்னு தென்பிள்ளை ரகசியத்திலே ஒரு இடத்துல அவர் வைத்த விடத்தி இருந்தேனோ பரதான் பரதனை போலே அப்படின்னு தென்பிள்ளை சொல்றார். ராமன் சர்வசக்தனா சர்வஜனா ரொம்ப விசேஷமானவன், மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாளே கொண்டாடும்படியான ஒருத்தன் ராமன். அதனால அவன் சத்தியசந்தனால் அவன் சொன்னான் ராமன், அப்பா நீ அயோத்தியா 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, 14 வருஷம் கழிச்சுதான் நான் வருவேன்னு. அப்புறமா தான் பரதன் பகவானுடைய பாதியை வாங்கிட்டு போய் பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி நந்தி கிராமத்திலேயே இருந்துட்டு கைங்கரியம் பண்ணான். அந்த இடத்த விட்டு திரும்பியும் காட்டுக்கு போகவே இல்லையா பரதன். காட்டுக்கும் போகல, நாட்டுக்குள்ளேயும் போகல, நந்தி கிராமத்துல இருந்துட்டே சரையினது நித்தியம் தீர்ற மாதிரி ராமன் இன்னைக்கு வருவார் இன்னைக்கு வருவார் கணக்காக நாள் குறைஞ்சு 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 16வது வருஷம் முடியவரை காத்துட்டு இருந்தான். நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் சொன்னா யார் கேட்கறான், நம்ம நிலைமையில இல்லை, நம்ம சொல்லி நம்மளே கேட்கறது அப்பதான் அடுத்ததா கேட்கறது. ராமன் தான் சொன்னாலும் கேட்பான், சூர்பனக சொன்னாலும் கேட்பான், யார் சொன்னாலும் கேட்பான். அதனால ராமன் சத்தியசந்தன் வைத்த படத்து பரவன் அப்படியே இருந்தான். ஒரு சொத்து மாதிரி வைத்த இடத்து இருக்கிறது. இப்ப இந்த வஸ்து 4 இருக்கு, இங்க இங்கேயே இருக்கு, அப்படி தள்ளிவிட்டு அங்கேயே இருக்கும். ஏன் தள்ளி விட்டு நான் திரும்பி இங்க வரேன், அது வராது. அது எந்த இடத்துல ஆத்த சாணம் எல்லாம் மாட்டி எங்க அப்படியே இருக்கு, அந்த இடத்த விட எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படி இடம் மாறுறது இல்லையா சொத்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொத்தா இருக்கணுமா, அது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் சரி பகவான் உங்களை வச்சிருக்கா இருப்போம் அப்படின்னு இருக்கிறதா உத்தமமான குணம். இன்னைக்கு பத்மநாபன் வச்சிருக்காரா சரி இப்படி இருக்கும், நாளைக்கு வேற மாதிரி வச்சிருக்காரா அப்படி இருக்கும், நேத்தியா அப்படி வச்சா இன்னைக்கே அப்படி வச்சிருக்கான். நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுவிட்டேன், எனக்கே நடத்தி கொடுக்கல, நான் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியல, நடத்தி கொடுக்கப்படாத பத்மநாபன் சர்வஜன் தானே. நிறைய எல்லாரும் இப்ப பத்மநாபன் எதுக்கு இதெல்லாம் வெளில காட்டினா, 1,00,000 கோடி இருக்கு, யார் அவரை காட்ட சொன்ன, நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம், அவன் பேசுறானா, சம்பந்தப்பட்டவன் திறந்தல வாய் திறந்தல ஒரு வார்த்தை பேசணும், சுப்ரீம் கோர்ட் அவன் அல்லவா கேட்கணும், சீஃப் மினிஸ்டர் அவன் அல்லவா கேட்கணும், செக்யூரிட்டி போடணுமா வேண்டாமா நீ சொல்லு, அவனை யாரும் கேட்கறதே இல்லை, சொத்து கட்டிபதிய ஒருத்தரும் கேட்கறதே இல்லை. அவனை வச்சுட்டு எல்லாரும் கதை பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு வார்த்தை பேச அவன் பாட்டுக்கு அப்ப படுத்துட்டா மாதிரி இப்பயும் படுத்துட்டு இருக்கான். 1.5 கோடி தெரியுதா ஜாகிரதா அப்படி மிரட்டவும் இல்ல. இப்பயும் அதே மாதிரி நம்ம தான் பயந்து பயந்து போயிட்டு இருக்கோம் கோவிலுக்கு. அவன் எப்பொழுதும் போல அப்படியே தானே இருக்கான். வைத்த விடத்து இருக்கிற அவன் வைத்த விடத்து அப்படியே இருக்கான். நம்ம இருக்க மாட்டேங்க பரதன் அப்படியே இருந்தான். ஏன்னா ராமன் சர்வசக்தன் சர்வஜ்யன், அதனாலே ராமன் சர்வகுண சம்பன்னன், அதனாலே பரதன் வைத்த விடத்து இருந்தான். நான் ராமன் இல்ல போல இருக்கு அப்படின்ட்டான். இவருக்கு தூக்கி வாரி போறாரு. இவர் ராமன் இல்ல போல இருக்குன்னு இவர் சொல்லலையா? அப்படி அவன் முடிவு பண்ணிட்டான், அதனாலே வந்துட்டான். அதாவது இவன் இல்ல ராமன் மாதிரி வச்சுக்கல, ஏதோ 10 பேர் மனுஷா அதிகம் ஒருத்தன் அப்படின்னா குருவா வச்சிருந்திருக்கா. எனக்கு ஒண்ணு பெரிய ஒரு மரியாதை ஒரு பெரிய பிராதானியம். நான் இட்ட வழக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இட்ட வழக்குன்னா நான் வச்சிடலாம் இருக்கணும். சொல்லுவோம் கிளிக்கு ரக்கம் முளைச்சு கொடுத்து பறந்துருக்க ரக்கம் முளைச்சு கொடுத்து இனிமேலோட அவசியம் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி ராமன் சத்தியசந்தன். அதனாலே பரதன் 14 வருஷம் வைத்த இடத்து இருந்தான். நான் வந்து இன்னும் 14 மாசம் கூட ஆகல, 14 வாரம் கூட ஆகல. அதனால என்ன ராமன் இல்ல போல இருக்குன்னு நடுங்கிறார் தெய்வாரி ஆண்டா. இதனோட அது ஸ்வரூபஹானி அப்படின்னு சொல்லுவார். ஸ்வரூபஹானின்னா அந்த ஆத்மாவுடைய ஆத்மா ஸ்வரூபம் சொல்லுவேன், நம்முடைய ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்துக்கு பெரிய கஷ்டம் எது அப்படின்னா தன்னிஷ்டப்படி இருக்கிறோம். இந்த ஸ்வரூபத்துக்கு ஒரு பெரிய கஷ்டம், ஒரு ஸ்வரூபஹானி வந்துருக்கேன். அந்த ஆத்மாவுக்கு பெரிய கஷ்டம் வந்துருக்கேன். ஆச்சாரனிட்ட வழக்கம் மீறி தனக்குன்னு ஒரு இஷ்டத்தை கொண்டு வந்து ஓடி வந்து ஆச்சாரனை பார்க்கறோம் அப்படின்னு குதூகலமா ஓடி வந்தா என்னடா எனக்கு புரிஞ்சு இருக்க முடியலையா எவ்வளவு பக்தி பத்தலை அப்படின்னு கொண்டாடணும். நம்மளும் பல விஷயம் ஆச்சாரம் கொண்டாடுவோம் போய் சொன்னால் என்ன திட்டு விழும் சொல்லிருக்கேன். ரெண்டாம் போல இருக்கு சமையல தோணி போடும் ஆயிரம் சும்மா இருந்திருக்கலாம் இவரோட குருவிடத்துல போய் சொல்லிட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம சமயத்தில் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போனேன் என்ன அவசியம் இருக்கு நம்மளே திட்டுவா கோவிலுக்கு தானே அதுக்கு போல திட்டணுமா பத்மநாபன் எங்க போகிறது அப்படின்னு கோபம் வந்துடும். சம்பந்தமெல்லாம் ஏதான விஷயத்துக்கு போறோம் என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு அப்படின்னு நமக்கு எதிர்பார்க்க மாட்டோம் இப்படிலாம் கூட சொல்லுவோம். அந்த மாதிரி இவருக்கு ஸ்வரூப ஹானி வந்துடுதே அப்படின்னு துக்கம் நினைச்சு அடைக்கிறான். அப்படி இவர் எழுந்துக்கல, இவர் எழுந்துருன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வந்தா கூண்டுதான் அடுங்குறா. அப்ப நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவருக்கே ஸ்வரூப ஆணின்னா இவர் கூண்டு வந்தா நம்மளால என்ன? அது பெரிய கேள்வி தூரம். சரி இவரை கூண்டு வந்தா நம்மள சாக்க ஆளா இருந்தாரு பாக்கலாம், பரவாயில்ல. நீங்க எல்லாம் கூட குருபக்தர் சிரேஷ்டமா இருக்க, அதனால அவருக்கு முடியாது நீங்க கூட்டு வந்தேன். எல்லாருக்கும் விசேஷ ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தா கஷ்டப்பட்டு இவரை பிரிஞ்சு உசுறு போறனாலே இருந்தவருக்கே இவரு பேச்சுன்னா கூட்டு வந்த வாழ்க்கை எத்தனை திட்டு விழும். சமயத்துல பாக்கலாம் பேஷண்ட் எங்கேயா அழிச்சு போவோம். நீங்க எல்லாம் படிச்சிருக்கலாம் கூட வந்து வேலை திட்டுவா, பேஷண்ட் திட்டவே மாட்டான். பேஷண்ட் அதை பண்ணாதீங்க எல்லாம் அவ பண்ணிட்டு வா. நீங்க எல்லாம் படிச்சவா தானே, உனக்கு தெரிய வேண்டாம். நிறைய கேள்வி வாங்கியிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். முக்காவாசி பேஷண்ட் கூட வாங்குறதுதான் திட்டு வாங்குவா, ஜாஸ்தியா திட்டு வாங்குவா. அது போல இவால நடுங்கிற யாரும் ஒன்னும் பேசல. இவரோ எழுந்துக்க மாட்டேங்கிற இவராது மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்ல இவரும் வாயை திறக்கல. ஆளாந்தர் ஒருத்தர் மட்டும் பேசிட்டே இருக்காரு. எல்லாரும் பார்த்துருக்க உடனே ஆளாந்தார் பார்த்தார், ஓ நான் ராமன் நிரூபணம் பண்ணா இருந்திருப்பாரோ அப்படின்றாரு. இவர் பார்த்தாரு என்னடா அது, ஓடி வந்தாலும் குத்தம் நமஸ்காரம் பண்ணாலும் குத்தம் என்ன பண்றதுன்னு அவாரிசுன்னு பொறுமையா அப்படி எழுந்து நின்னா. நான் ராமன் நிரூபணம் பண்ணாதான் எழுந்திருப்பீரோன்னா முதல்ல நிரூபணம் பண்ணுமோன்னு அர்த்தம் ஆயிடுவேன். இது என்னடா அது, எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு தன் குரு வந்து பெரிய பெரிய காரியங்களை நடத்தி காட்டி தன்னுடைய பலத்தை நிரூபணம். அப்படிதான் நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைகிட்ட வந்து அம்மா நான் தான் அம்மான்னு பெருசா என்ன கையை வெட்டி காலை வெட்டி இல்லாட்டி பெத்த குழந்தை திரும்பி கர்ப்பத்துல நுழைச்சு பாத்தியா அவங்க அம்மா தெரியல உனக்கு நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? நம்ம நான் பட்டு நம்ம பட்டி போட்டோம் அவ்வளவு. 25 வயசான குழந்தை நான் தான் உன் பிள்ளைன்றது என்ன அதிகாரம்? 10 மாசம் இந்த வயிற்று உன சுமந்த வேண்டாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா யார் என்ன சொல்ல முடியும்? யார் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. சிலதுக்கெல்லாம் என்னத்தை ப்ரூஃப் காட்ட முடியும்? அதுவும் உத்தமமான சத்குரு சம்பிரதாயத்தில் இருக்க சத்குருமார்கள்லாம் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தன்னை நிரூபணம் பண்ணவே மாட்டான். நம்பினா நம்பு, சரி நம்பலையா போ. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, சர்வம் கிருஷ்ணார்த்தமும் போயிட்டே இருக்க. ரொம்ப துர்வமா சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும் சமுதாயத்துக்கு நிரூபணம் பண்றதுக்காகவான நிரூபணம் பண்ணுவாள் ஒழிய தன்னுடையதான சக்தியை நிரூபணம் பண்றதுக்கு ஒரு நாள் மகாத்மாக்கள் பிரயத்தனம் படவே மாட்டாங்க. மகாத்மாக்களுடைய பெரிய குணம். நம்மளெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிரூபணம் பண்ணிட்டு தான் மறுவேலை பண்ணுவோம். அது வைராக்கியம் வேற சொல்லிப்போம். அது ரொம்ப வைராக்கியம். ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல நிற்பாங்க. மகாத்மாக்கள் இந்த வைராக்கியம் வச்சுக்க மாட்டாங்க, சரி விட அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரன் பகவத் பாதர் அந்த காபாலி வெற்றேன்றான், அவருக்கு என்ன சக்தியா கிடையாது, சரீரத்தை விட்டு கூடு விட்டு கூடு பாய தெரிஞ்ச ஆதிசங்கர பகவத் பாதருக்கு என்னதான் பண்ண முடியாது, தன் சரீரத்தை பத்தியோ தன் பலத்தை பத்தியோ கவலையே இல்லாம இருக்காரு. அதே புத்த மதத்துக்கு முன்னாடி அந்த புத்தத்தை சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில நிறுவனம் அங்க நிறுவனம் பண்றாரு ஆதிசங்கர பகவத், அங்க விட்டு கொடுக்க மாட்டேங்குது. சில இடங்கள்ல கண்டுக்க அவட தன் பலத்தை ஒரு நாளும் பெருசா நிரூபணம் பண்ணவே மாட்டார், அப்படியே நிரூபணம் பண்ணாலும் அந்த சஷ்டிஷா அவளுடைய பலத்தை கொண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பெரிய ஒரு காரியத்தை பண்ணி தன்னை நிரூபணம் பண்ணார், ஒண்ணுமே பண்ண அவர் பாடு பைத்திய மாதிரி ஆடிட்டு இருப்பார் பாடிட்டு இருப்பார் சிரிப்பார். ஒரு ஸ்ரீ கூட தன் குழந்தை ரொம்ப ஸ்வீட் சாப்பிடறான் சொல்லுவோம், அடுத்த வாரம் கழிச்சுட்டு அம்மா அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்த உடனே சொல்ல குழந்தை நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடாது உடம்பு கெடுதுன்னு. உடனே அந்த ஸ்ரீ சிரிச்சா, சுவாமி இதை போன வாரமே சொல்லி ஒரு வாரம் லேட்டுனர், இல்ல நீ சொல்ற வரைக்கும் நானும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு நீ ஸ்வீட் சாப்பிடான்னு சொல்ற நியாயம் இல்லை, ஒரு வாரம் நான் ஸ்வீட் சாப்பிடறதே விட்டுவிட்டேன், அதனால இப்ப தைரியமா நல்லா சொல்ல முடியுங்க. ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் எப்பேற்பட்டவர், விவேகானந்தர் உருவாக்கிய ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவான்னு சொல்ல முடியாதா, ஒரு வாரம்ன்றார். தன்னுடைய பெருமையோ தன்னுடைய சக்தியோ லோகத்துல பிரகடனப்படுத்த ஆசைப்படுறதே கிடையாது. இந்த மாதிரி சுவாமி ஆளாந்தர் அப்படி சொல்லிட்டார், ஓ ராமன் நிரூபணம் பண்ணா எழுந்திருப்பாரோ அப்படின்ன உடனே தீவாரி ஆண்டான் வாரி சுருட்டு எழுந்து நின்னார். எழுந்து நின்றுட்டார் உடனே சுவாமி ஆள வந்தார் சிரிச்சா. அப்பதான் தீவாரி ஆண்டானுக்கு ஒரு எதுக்கு சிரிக்க அர்த்தம் புரியுது, கண்ணதுக்கு சிரிக்கிறாரா இல்லாட்டியா எழுந்துட்டதுக்கு சிரிக்கிறாரா, ஸ்ரீநகரே வந்ததுக்கு சிரிக்கிறாரா, அவன் சிரிப்புடைய அர்த்தம் ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. நம்ம பாட்டு நம்ம கேட்கவே குருவோட சிரிச்சிருவோம், ஆனா அந்த சிரிப்புக்கு அர்த்தம் திட்டா பின்னாடி திட்ட போறாரா என்னோட பைத்தியக்காரர் வந்து சிரிக்கிறாரா, அது குரு எப்பயாவது திரும்ப சொன்னாதான் நம்ம மண்டல கொஞ்சோண்டு உழைச்சா பெரிய விஷயம், இல்லாட்டி உரைக்க ரொம்ப கஷ்டம். உடனே சுவாமி ஆள வந்தார் சிரிச்சுண்டு தெய்வாராயணன் பார்த்து அப்படி கை நீட்டினார், அவருக்கு ஒன்றும் புரியல. இவரே பக்கத்துல வந்தார் ஆள வந்தார் இறுக்கி ஆலிங்கினம் பண்ணிட்டார், பார் என்னிடத்துல ராமனுடைய சக்தியை ஆலிங்கினம் பண்ணிட்டார். பண்ணிட்ட உடனே ஒரு உடம்பு ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு, உடனே அத்தனை பேரும் அப்பதான் எல்லாரும் ஒரு மூச்சு வந்தது அபாரா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா. உடனேயே சுவாமி ஆள வந்தார் சொன்னார், கரமனையிலேந்து கோவில் தெரியுமா, கரமண ஆத்தங்கள் நின்று பார்த்தா பத்மநாபர் தெரியவாரா, பத்மநாபருடைய கோவில் தெரியும். அப்ப ஆச்சரியமா சுவாமி ஆள வந்தார் சொல்ல, அதோபா பத்மநாபனுடைய சன்னதி கோபுரம் தெரிகிறது, திருவனந்தபுரம் தெரிகிறது, போ போ போய் பார்த்துட்டு வா, பத்மநாபனை கிடுமிடவாயெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்கா நடமீனோ நமர்களோடு நடந்து வந்துட்டாய் போ போ, இவ்வளவு தூரம் வந்துட்டாய் பத்மநாபனை போய் எட்டு பார்த்துட்டு போ பார்த்துட்டு வா அப்படின்னு. உடனே தேவாரி ஆண்டன் சிரிச்சார், திரும்பியும் ஆள வந்தார் திருவடிகள்ல சேவிச்சார். அவர் திருவடியை பிடிச்சிட்டு சொன்னார், அடியேனுடைய அனந்தபுரம் இதுவே அப்படின்னு, எனக்கு பத்மநாபன் இருக்கும்படியான அனந்தபுரம் வேண்டாம், என்னுடைய அனந்தபுரம் என் ஆச்சாரியின் ஆளவந்தாருடைய சரண கமலங்களே அனந்தபுரம் அப்படின்னு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தெய்வாரி ஆண்டா, அதன் பிறகு ஆளவந்தார் அவரை கூட்டிட்டு கிளம்பினா அப்படின்னு குரு பரம்பரா பிரபாவத்தில் ஆச்சரியமான சுவாரஸ்யமான ஒரு வைபவம் காண கிடைக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை கொண்டு அந்த பெண் பிள்ளை சொல்றான், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே, அப்படி ஒரு விரக தாபம் வர வேண்டாமா, அடியாளுக்கு ஒரு தாபமும் இல்லை சுவாமி, திருக்கோளூர் விட்டுட்டு போறோம்னு ஒரு தாபம் இல்லை, மதுரகவி ஆழ்வார் பிறந்த ஸ்தலம்னு ஒரு தாபம் இல்லை, நம்மாழ்வார் மயங்கின ஊர்னு ஒரு தாபம் இல்லை, அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு அந்த பெண் பிள்ளை கேட்கிறான். நான் நினைச்சேன் ஒரு அஞ்சு வாக்கியம் சொல்லிடலாம் அப்படின்னு நான் வந்து உட்கார்ந்து, ஆனா அது நம்ம திருவனந்தபுரம் மகாத்மிய விஷயம்ன்றதுனால ரொம்பவே பத்மநாபன் ஆஹா சொல்லு 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 அப்படின்னு பத்மநாபன் தன் சங்கல்பத்தினால அனந்தபுரம் மகாத்மியத்தை தான் நிறைய சொன்னோம். இன்னைக்கு பெண் பிள்ளை ரகசியம் எங்க, இன்னைக்கு அனந்தபுரம் மகாத்மியம் மீதி விஷயம் நாலு ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை ஆச்சரியம், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே, அந்த வாக்கியம் தான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. భాగవతలకు గోవింద నామ సంకీర్తనం జై జానకీకాంత స్మరణం గోపికా జీవన స్మరణం ఆళ్వార్ తిరువడిగలే శరణం ఆండాళ్ తిరువడిగలే శరణం తిరువడిగలే శరణం సర్వం గురుర్పణం జై శ్రీ రాధే కృష్ణ సత్సంగకి జై శ్రీ పూజ్య శ్రీ శ్రీ అమ్మావక్ జై శ్రీ భారత్ మాతాకి పూజ్య శ్రీ శ్రీ అమ్మావక్ జై శ్రీ భారత్ మాతాకి జై శ్రీ రాధే కృష్ణ సత్సంగకి లోకా సమస్తా సుఖినా భవంతు. జై శ్రీ ఇంధుమాతాకి జై శ్రీ 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 అనంత పద్మనాభ స్వామికి సర్వత్ర పద్మనాభ నామ సంకీర్తనం జై శ్రీ తిరుక్కోడు వైత్తమాని పెరుమాళుకు జై శ్రీ తిరుక్కోడు పెన్ పిళ్ళైకు సర్వత్ర రామానుజ నామ సంకీర్తనం రామాయ.
ಯೋಗರಾಜ್ಯ ನಡೆದಿದೆ ಅವರಿಬ್ಬರಿಗೆ ಶಿಷ್ಯನ